நம்முடைய கொள்கை வகுப்பின் இரண்டாவது அமர்வை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இதுவரை நாம் படித்த அந்த விஷயங்களின் ஒரு சுருக்கத்தை மேலோட்டமாக நாம் பார்த்து கொண்டு இப்போதுள்ள அமர்வை நாம் இன்ஷா அல்லாஹ் தொடங்குவோம். பாடத்தின் ஆரம்பத்திலே கொள்கை என்றால் என்ன, கொள்கை என்பதின் பொருள் என்ன, கொள்கை நமக்கு ஏன் அவசியமாகிறது, கொள்கை இல்லை என்றால் அமல்களுடைய நிலை என்ன, நமது சிறப்புக்குரிய முன்னோர்கள் சஹாபாக்கள் கொள்கையை எப்படி படித்துக் கொண்டார்கள், எதிலிருந்து கொள்கையை கற்றார்கள், குர்ஆன் சுன்னாவை மட்டுமே அடிப்படையாக அவர்கள் அமைத்தார்கள், அதுபோன்று கொள்கை இல்லை என்றால் மனிதனிடம் ஏற்படக்கூடிய வழிகேடுகள் எப்படி இருக்கும், மனிதனுடைய வாழ்க்கை தரங்கள் உயரும் போது அந்த மனிதனிடம் கொள்கை எவ்வளவு அவசியமாகிறது, கொள்கை இல்லாத சமுதாயம் எந்த அளவு சீர்கெடுகிறது, கொள்கையிலே சீர்கேடு ஏற்படுவதற்குண்டான காரணங்கள் என்ன, அப்படி சீர்கேடுகள் ஏற்படுவதிலிருந்து நாம் நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்ற விஷயங்களை கொஞ்சம் விவரமாக நாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக நான் ஒன்றை குறிப்பிடும் போது அந்த கொள்கை வழிகேட்டிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான வழிகள் என்று பல விஷயங்களை, குறிப்பாக நாலு விஷயங்களை சொல்லும் போது அதில் நான்காவது விஷயமாக நல்ல அழைப்பாளர்கள் உருவாகி இந்த கொள்கை சார்ந்த அழைப்பு பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று. இப்ப இதற்கு இரண்டு முறைகள் இருக்கின்றன. ஒன்று என்ன, முன்பு கூறியதை போன்று ஆலிம்களை தாயிகளை உருவாக்குவதற்காக ஒரு முயற்சி, அது சமுதாயத்திலிருந்து உருவாக்கலாம், ஒவ்வொரு மனிதனும் தனது குடும்பத்திலிருந்து ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர் உருவாக வேண்டும் என்று முயற்சி செய்யலாம். அதற்காக குறிப்பிட்ட முறையில் இந்த தாவாவையே அடிப்படையாக வைத்து அதையே முழு நேரமாக செய்பவர்கள். இரண்டாவது ஒரு விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதரும் அவரவர் இருக்கின்ற அந்த இடத்தில் இருந்து கொண்டே அவரவர் செய்கிற அந்த தொழில்துறைகளை அல்லது வியாபாரங்களை செய்து கொண்டே அவரும் ஓர் இஸ்லாமிய அழைப்பாளராக உருவாகுவதற்கு முயற்சிப்பது. அதாவது சுருக்கமாக சொல்வதென்றால், ஒவ்வொரு முஸ்லிமும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய, அல்லாஹுவின் பக்கமும் அவனது மார்க்கத்தின் பக்கமும் அழைக்கக்கூடிய தெளிவான ஆதாரத்தை உடைய ஒரு அழைப்பாளராக மாறுவது. அதற்கு முயற்சி செய்யலாம், முயற்சி செய்தால் அல்லாஹ் லேசாக்குவான். அந்த முயற்சியினுடைய ஒரு அடிப்படை அந்த தொடக்க முயற்சி தான் இப்போது நீங்கள் வகுப்புகளிலே கலந்து கொள்வது. இப்படி வகுப்புகளிலே கலந்து கொள்வதன் மூலமாக கல்வியை சரியான ஆதாரங்களோடு ஒரு சரியான ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்வதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் அதனுடைய அந்த முதல் தகுதியை அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் அடையப்பெறுகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு ஒன்றை ஒருவருக்கு போதிப்பதென்றால் அதை பற்றிய இல்மு உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அந்த இல்மு என்பது புத்தகத்தை படிப்பது கொண்டு மட்டுமல்ல, அதை ஒரு ஆசிரியரிடமிருந்து முறையாக அதற்குரிய விளக்கங்களோடு கற்றுக்கொள்ளும் போது அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஒரு ஆர்வம் தெளிவு நமக்கு கிடைக்கும். பிறகு இந்த கல்வியின் அந்த முயற்சியை தொடர்ந்து கொண்டே இருக்கும் போது ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு அழைப்பாளராக மாறுவதற்குண்டான வாய்ப்பை அடையப்பெறுகிறார். அப்ப இந்த அடிப்படையிலே பார்த்தால் இங்கு வந்திருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நீங்களோ, வியாபாரம் செய்யக்கூடிய நீங்களோ, அல்லது பணி செய்யக்கூடிய நீங்களோ, இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஒரு அழைப்பாளராக உருவாகலாம். இந்த முயற்சியை தொடர்ந்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய இந்த தீனை சரியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஆர்வமும் தேடலும் உங்களுக்கு இருக்குமேயானால் கண்டிப்பாக அல்லாஹ் லேசாக்குவான். இன்ஷால்லாஹ் செய்வீங்களா? இன்ஷால்லாஹ். சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல கவனமாக கேளுங்க. இதுக்கு முன்னாடி கேட்டதை விட இன்னும் கொஞ்சம் அதிக கவனமாக அடுத்துள்ள வகுப்புகளை நீங்க கேட்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம முன்னுரை தான் பார்த்து கொண்டே வந்தோம். இப்பதான் நம்முடைய வகுப்பை ஆரம்பிக்குது. அதாவது வகுப்புடைய அந்த ஆரம்ப முக்கியமான விஷயங்கள் இங்கிருந்து ஆரம்பிக்குது. இப்ப நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு சொன்னா, இதுவரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம், கொள்கை கொள்கை கொள்கை, அக்கீதா ஈமான் அக்கீதா ஈமான் என்று சொல்லிக்கொண்டே வந்தோம் அல்லவா. அந்த அக்கீதா எதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறது, அதற்குரிய விளக்கங்கள் என்ன? இப்ப இந்த அக்கீதாவுடைய பாடத்துல தௌஹீத் என்ற வார்த்தை தான் முதல்ல நீங்க கேள்விப்படுவீங்க. அக்கீதாவுடைய பாடத்துல தௌஹீத் என்ற வார்த்தையை முதலாவதாக நீங்கள் கேள்விப்படுவீர்கள். சில பேர் நினைத்துக் கொண்டார்கள் தௌஹீதுங்கிற வார்த்தை இது ஏதோ புதுசா வந்த வார்த்தைன்னு சொல்லி, அப்படி கிடையாது. அதாவது இந்த குர்ஆன் சுன்னாவை அதற்குரிய அறிஞர்களிடத்திலிருந்து படிக்காத சாதாரண ஆலிம்கள் தௌஹீதுங்கிற ஒரு வார்த்தையை ரசுல்லா காலத்துல கிடையாது, தௌஹீதுங்கிறதே ஒரு பிதத்து என்று பிதத்துக்காரர்கள் பொதுவாக சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. இந்த தௌஹீதுங்கிற வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பயன்படுத்தி இருக்கின்ற வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுக்கு மேற்பட்ட பல ஹதீஸுகளிலே பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை. இப்ப அல்லாஹ் எப்படி பயன்படுத்தி இருக்கிறான் என்றால், இப்ப ஒரு முக்கியமான சூரா, அந்த சூரா குர்ஆனிலே மூன்றில் ஒரு பகுதிக்கு சமமானது. குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த அஹத் என்ற அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, இதுவும் தௌஹீத் என்ற அந்த வார்த்தையும் ஒரே வேர் சொல்லிலிருந்து வந்தது. அஹத் என்றால் ஒருவன், அஹத் என்றால் ஒருவன். இப்ப இதனுடைய வேர் சொல் இருக்கிறது மூலம் வாவ் ஹா தால் வஹத. அதே வஹதவனுடைய நான்கு வார்த்தை சொல் தான் வஹத யுவஹிது தௌஹீதன் என்பது. அஹத் என்றால் ஒருவன், தௌஹீத் என்றால் அல்லாஹுவை ஒருவனாக நம்புவது. அஹத் என்றால் ஒருவன். அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது வெறும் அதை செய்தியாக அல்லாஹ் அறிவிக்கிறானா, அல்லது அல்லாஹ் ஒருவன் என்பதை நீங்கள் நம்புங்கள் என்ற கட்டளை அல்லாஹ் சொல்கிறானா, என்ன சொல்கிறான்? அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்பது வெறும் செய்தி தான், நம்முனா நம்புங்க நம்பாட்டிப்போங்க அர்த்தம் இல்லை. அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான் என்றால் அந்த செய்தி அது முஸ்பத், அதாவது பாசிட்டிவாக இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். அதை அல்லாஹ் நகையாக, உதாரணத்திற்கு ஷிர்க் செய்யாதீர்கள் என்றால் அந்த செய்தி நாம் நமக்குள்ள தடை என்று பொருள். அப்ப தௌஹீத் என்ற வார்த்தை இருக்கிறது, அஹத் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. இந்த ரெண்டுத்தினுடைய மூலச்சொல்லும் ஒன்றுதான். ஆகவேதான் இல்முல் அகீதா, அகீதாவுடைய கல்வி என்று சொல்வதை போன்று இல்மு தௌஹீத், தௌஹீதுடைய இல்மு என்றும் சொல்லப்படும். அப்ப இனி அடுத்து நம்ம வரக்கூடிய பாடங்கள்ல முதல் அல்லாஹுவை கொண்டு அகீதா சம்பந்தப்படுகின்ற காரணத்தால், அகீதாவுடைய ஆரம்பம் அல்லாஹுவை கொண்டு சம்பந்தப்படுகின்ற காரணத்தால் இந்த தௌஹீத் என்ற வார்த்தை தான் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படும். சரியா? சரி, இப்ப தௌஹீத் என்று நாம் சொல்லும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் தான். அப்ப அல்லாஹுவை நாம் ஏற்றுக்கொள்வதென்றால் இந்த குறிப்பிடப்பட்டுள்ள மூன்று விஷயங்கள் அங்கே கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். மூன்று விஷயங்கள் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். இந்த மூன்று விஷயங்கள் ஒரு சேர ஒன்று சேர்ந்தால்தான் அது தௌஹீதாக, அல்லாஹுவை நாம் நிகரற்ற ஒருவனாக ஏற்றுக்கொண்டோம் என்று ஆகும். அப்ப பின்னாடி நம்ம போக போக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படிப்போம். இந்த அடிப்படையில் நமது தௌஹீத் அகீதா ஈமான் சரியாகும் போதுதான் லா இலாஹா இல்லல்லாஹுவை நாம் அடைய பெறுகிறோம். லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை நாம் அடைய பெறுகிறோம். அந்த கலிமாவின் அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளையும் சிறப்புகளையும் இந்த அடிப்படையிலே நாம் செல்லும் போதுதான் அடையப்பெறுவோம். இந்த அடிப்படை இல்லாமல் வெறும் லா இலாஹா இல்லல்லாஹுவை சொல்வதால், சில பேர் பார்த்திருக்கலாம் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ்னு ராத்திரி சொல்லுவாங்க, காலையில சொல்லுவாங்க, ஆனா அதனுடைய அர்த்தத்தையே தெரிந்திருக்க மாட்டார்கள், அதனுடைய கருத்தை தெரிந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் ஷிர்க் செய்வதோடு சேர்த்து, ஷிர்க் செய்வதோடு சேர்த்து லா இலாஹா இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எப்படி உதாரணமாக என்றால், ஆரம்ப கால ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய அரபுகளை பார்த்தால்
அந்த அரபுகள் அல்லாஹ்வை நிராகரித்தார்களா? நிராகரிக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஹஜ் செய்தார்கள். அரபா மினாவிலே முசரிஃபாவிலே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ரும் செய்தார்கள். அல்லாஹ் அக்பர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய திக்ர்களை அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய சிபத்துகளை பற்றி எல்லாம் பேசினார்கள். ஆனாலும் ஹஜ் செய்த ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு கூட வைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் பெரிய நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். சத்தியம் செய்தால் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வார்கள். இப்படியெல்லாம் இருந்தும் கூட வானம் பூமியை படைத்தவன் அல்லாஹ் என்று அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தும் கூட குர்ஆன் அவர்களை எப்படி கூறியது? முஷ்ரிக், அவர்கள் முஷ்ரிக்குகள். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்கள் என்றுதான் குர்ஆன் அவர்களை பேசியது. ஏன்? அவர்கள் அல்லாஹுவை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அல்லாஹுவிற்கு அவர்கள் செய்த இபாதத்து அவர்களை மூமின்களுக்குள், அவர்களை முவஹ்ஹிதுகளுக்குள், முஸ்லிம்களுக்குள் நுழைக்கவில்லை. அப்ப அந்த அடிப்படையில தான் இன்று லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்பவர்கள் எத்தனையோ பேர் லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய அடிப்படையை தெரியாத காரணத்தால் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் அவர்களை இஸ்லாமிற்குள் நுழைத்து விடாது. எதுவரை அதனுடைய அடிப்படைகளை அவர்கள் பூர்த்தி செய்ய மாட்டார்களோ அவர்கள் வெறும் நாவால் முடிந்தவர்களாகத்தான் இருப்பார்களே தவிர லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய இன்மை மறுவை எதையும் அவர்கள் அடையப்பெற மாட்டார்கள். அப்ப அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய அடிப்படை விஷயம் என்று பார்க்கும் போது முதலாவதாக தௌஹீத். இப்ப இந்த தௌஹீதை பொறுத்தவரை இதுல மூன்று விஷயங்கள் சரியாக இருக்க வேண்டும். அதுல முதலாவது விஷயம் என்ன? இஃப்ராதுல்லாஹி பில் ஹல்கி வத்தத்புரி, அல்லாஹுவை படைத்த இறைவனாக ஏற்றுக்கொள்வது. அல்லாஹுவை படைத்த இறைவனாக ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது அல்லாஹுவை மட்டுமே வணங்குவது. மூன்றாவது அவனுடைய பண்புகளையும் பெயர்களையும் ஏற்றுக்கொள்வது. அப்ப பாருங்க, தௌஹீத் என்ற அந்த வார்த்தைக்குள் மூன்று விஷயங்களை மார்க்க அறிஞர்கள் கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தர்த்தி தனித்தனியா பிரிச்சு சொல்லக்கூடிய இந்த விதங்கள் முன்னாடி உள்ள காலங்கள்ல, அதாவது சஹாபாக்கள் காலங்கள்ல, தாபியங்களுடைய காலங்கள்ல இல்ல. எப்ப வழிகேடுகள் உருவானதோ அப்ப அந்த மாதிரி வழிகேடுகளில் இருந்து தௌஹீதை, இல்மு தௌஹீதை பாதுகாப்பதற்காக, மக்கள் கொள்கையில் வழிகிடாமல் இருப்பதற்காக குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து செய்து ஆய்வு செய்து அல்லாஹுவை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்பதை தர்த்தீபு செய்துதான் இந்த மூன்று விஷயங்களை குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து எடுக்கின்றார்களே தவிர ஏதோ ஆலிம்கள் அவங்களுடைய சுய சிந்தனையினால சொல்லிக் கொடுத்தது என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். சரி, அப்ப முதலாவதாக அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது அல்லாஹுவை மஹ்பூத், வணங்க தகுதியானவனாக ஏற்றுக்கொள்வது. மூன்றாவது அவனுடைய பெயர்களை ஏற்றுக்கொள்வது. இந்த மூன்று விஷயங்கள் அங்கே இருக்க வேண்டும். அதைத்தான் தௌஹீத் என்று சொல்லப்படும். அப்ப அந்த அடிப்படையில தௌஹீதை மூன்று வகைப்படுத்தலாம். தௌஹீதை மூன்று வகைப்படுத்தலாம். அதனுடைய முதல் வகைக்கு தௌஹீத் அர்-ருபூபியா சொல்லுங்க. தௌஹீத் அர்-ருபூபியா, தௌஹீத் அர்-ருபூபியா என்று சொல்லப்படும். இப்ப ருபூபியா என்ற வார்த்தை ரப்பு என்ற பதத்திலிருந்து வந்தது, சரியா? இப்ப ரப்பு என்றால் இதற்குள் மூன்று வார்த்தைகள் இருக்கும். ரப்பு என்பது ஒரே வார்த்தை, இந்த ஒரு வார்த்தைக்குள்ளான மூணு அர்த்தம் இருக்கும். ஒன்று பாருங்க, காலிக், இரண்டாவது மாலிக், மூன்றாவது ராஜிக். இந்த மூன்று முக்கியமான அர்த்தங்கள் ரப்பு என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கும். அதாவது அல்லாஹ் ஒருவனை மட்டுமே ஹாலிக்காக, படைப்பாளனாக ஏற்றுக்கொள்வது. இந்த பிரபஞ்சம், இதில் நாம் பார்ப்பது நாம் பார்க்காது, இதில் நாம் அறிந்தது நாம் அறியாது, அல்லாஹுவை தவிர உள்ள
பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹுதான் படைப்பாளன். சரியா? இரண்டாவது, அந்த மாலிக், அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் அவனே உரிமையாளன், அவனே அந்த பொருளை இயக்கிக் கொண்டிருக்கிறான். மாலிக் என்பதில் முதப்பில் இருந்த வார்த்தை மடம், உரிமையாளன். அந்த உரிமையாளன் தான் அந்த பொருளை இயக்கிக் கொண்டிருக்கிறான். சூரியனை படைத்தான், சூரியனை இயக்கவும் செய்கிறான். சந்திரனை படைத்தான், சந்திரனை இயக்கவும் செய்கிறான். இப்படி பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்பையும் படைத்து இயக்கவும் செய்கிறான். அதற்கு உரிமையும் அவனே வைத்திருக்கிறான். உரிமையை வேற யாருக்கும் எழுதி கொடுக்கல, பகதாதுல உள்ளவங்களுக்கு எழுதி கொடுக்கல, நாகூர்ல உள்ளவங்களுக்கு எழுதி கொடுக்கல, உலகத்துல யாருக்குமே அல்ல எழுதி கொடுக்கல. மூன்றாவது, ராஜித், அந்த படைப்புகளுக்கு தேவையான தேவைகளை அவனே கொடுத்து கொண்டிருக்கிறான். இப்ப நம்ம பொதுவா ராஜித் என்று சொன்னால் உணவளிப்பவன் சொல்லுவோம். இப்ப இந்த ராஜித் என்பதில், ரிசித் என்பதில் உணவு மட்டும் வராது, மனிதர்களுக்கு உணவு தேவை, உயிருள்ள சில உணவு, அதாவது உயிரினங்களுக்கு உணவு தேவை. உணவு மட்டுமல்ல, ஒவ்வொரு படைப்புக்கும் அந்த படைப்புக்கு தேவையான என்ன அடிப்படையோ அந்த அடிப்படையை யார் கொடுக்கிறார்? அல்லாஹுதான் கொடுக்கிறார். இப்படி இந்த முதலாவது தௌஹீத் இருக்கிறது. இந்த முதலாவது தௌஹீதுக்குள், தௌஹீதுனுடைய முதல் வகை தௌஹீது ருபுபியா, அதற்குள் இந்த மூன்று விஷயங்களை நாம் அல்லாஹுவிற்கே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று ஹாலிக், இரண்டாவது மாலிக், மூன்றாவது ராஜிக். அல்லாஹுதான் என்னை படைத்தவன், அல்லாஹுதான் எனக்கு உரிமையாளன், அல்லாஹுதான் என் தேவைகளை எனக்கு கொடுக்கின்றான் என்ற இந்த நம்பிக்கை சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரா அஸ்-ஸுமர் 39வது அத்தியாயத்தின் 62வது வசனத்திலே பாருங்கள், அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷை, அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷை, அல்லாஹுதான் எல்லா பொருட்களையும் படைத்தவன், படைக்கிறவன். அப்ப இந்த மாதிரியான ஒரு டிக்ளரேஷன், ஒரு தெளிவான ஒரு விளம்பரத்தை, தெளிவான ஒரு அறிவிப்பை அல்லாஹுவை தவிர யாராலும் செய்ய முடியுமா? யாராலும் செய்ய முடியாது. இரண்டாவது, சூரா ஹூதுடைய 6வது வசனத்திலே, وَمَا مِنْ دَابَّةٍ فِي الْأَرْضِ إِلَّا عَلَى اللَّهِ رِزْقُهَا, பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய, நடந்து செல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹுதான் அதற்கு உணவளிக்கிறான். அப்ப ரிசுக்கு கொடுப்பதும் அல்லாஹுதான். அதே போல அல்லாஹுதான் ஆட்சியாளன், உரிமை உள்ளவன், எல்லா காரியங்களையும் அவன் தான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். சூரா ஆல் இம்ரானுடைய 3வது அத்தியாயத்தின் 26-27 வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், قُلِ اللَّهُمَّ مَالِكَ الْمُلْكِ تُؤْتِي الْمُلْكَ مَنْ تَشَاءُ وَتَنْزِعُ الْمُلْكَ مِمَّنْ تَشَاءُ وَتُعِزُّ مَنْ تَشَاءُ وَتُذِلُّ مَنْ تَشَاءُ بِيَدِكَ الْخَيْرُ إِنَّكَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ تُولِجُ اللَّيْلَ فِي النَّهَارِ وَتُولِجُ النَّهَارَ فِي اللَّيْلِ وَتُخْرِجُ الْحَيَّ مِنَ الْمَيِّتِ وَتُخْرِجُ الْمَيِّتَ مِنَ الْحَيِّ وَتَرْزُقُ مَنْ تَشَاءُ بِغَيْرِ حِسَابٍ. ரொம்ப முக்கியமான வசனம், மனப்பாடம் செய்ய வேண்டிய வசனங்கள். இது ஒரு வசனம், துஆவுடைய வசனங்களும் கூட. நபியே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் போது சொல்லுங்கள், அல்லாஹ்வே ஆட்சிகளுக்கெல்லாம் சொந்தக்காரனே, நாடியவருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், நாடியவரிடமிருந்து ஆட்சியை பிடுங்கிக் கொள்கிறாய், நாடியவருக்கு கண்ணியத்தை கொடுக்கிறாய், நாடியவரை கேவலப்படுத்துகிறாய், நன்மை எல்லாம் உன் கையில்தான், எல்லா பொருட்களின் மீதும் நீதான் பேராற்றலுடையவன், இரவை பகலில் கொண்டு வருகிறாய், பகலை இரவிலே நுழைக்கிறாய், உயிருள்ளதில் இறந்ததிலிருந்து உயிருள்ளதை கொண்டு வருகிறாய், உயிருள்ளதிலிருந்து இறந்ததை கொண்டு வருகிறாய், நீ நாடியவருக்கு கணக்கில்லாமல் வாழ்வாதாரங்களை கொடுக்கிறாய், ஏழையை செல்வந்தனாக ஆக்குகிறான், செல்வந்தனை ஏழையாக ஆக்குகிறான். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன் யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன்,
ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஒரு காரியத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரப் என்ற அந்த தன்மையை பற்றி சொல்கிறான், அவனுடைய ராஜித் என்ற தன்மையை பற்றி சொல்கிறான், அவன்தான் மாலிக் என்ற அந்த தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், குர்ஆன்ல படித்து நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்கின்ற இப்படிப்பட்ட சவாலை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது, செய்ததும் கிடையாது. உலகத்தில் மனிதர்கள் யாரையெல்லாம் கடவுளாக நினைத்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு வேதம் இருக்கிறதோ இல்லையோ, எங்கேயாவது தான் வணங்கக்கூடிய அந்த சிலைதான் பிரபஞ்சத்தை படைத்தது என்று யாரும் இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது. அப்படி தங்களது சிலைகள் சொன்னதாகவும் அவர்கள் சொன்னது கிடையாது. ஆனால் அல்குர்ஆனிலே பாருங்கள், ஒரு அத்தியாயமா ஒரு வசனமா நூற்றுக்கணக்கான வசனங்கள், இதற்கு முந்தி ஓதப்பட்ட வசனங்கள். அதே போல சூரா லுக்மான் 31வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம், ரொம்ப கோபம் அல்லாஹ் கேட்கிறான், வானம் பூமி சூரியன் சந்திரன் காற்று மழை, இந்த மலை இப்படி பிரபஞ்சத்தை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக்கிட்டே வந்துட்டு, ஹாதா கல்குல்லா இவையெல்லாம் நான் படைத்தது, மாதா கலக்கல் லதீன மின் தூனி அருணி மாதா கலக்கல் லதீன மின் தூனி, என்னை தவிர நீங்கள் வணங்குகிறீர்களே அவையெல்லாம் ஏதாவது படைத்திருக்கிறதா என்று எனக்கு காட்டுங்கள். ஹாதா கல்குல்லா இவையெல்லாம் நான் படைத்த படைப்பு, அருணி மாதா கலக்கல் லதீன மின் தூனி என்னை தவிர வேறு யாராவது எதையாவது படைத்திருக்கிறதா காட்டுங்கள், சொல்லுங்கள் அதன் பெயரை. சொல்ல முடிந்ததா யார் யார் இன்று வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சவாலை செய்து கொண்டே இருக்கிறார். அடுத்து வருது பாருங்க, இன்னும் கொஞ்சம் சவால். அல்லாஹு அக்பர். சூரத்துல் முஃமினூன் 23வது அத்தியாயத்தினுடைய 86, 86-89 வரை உள்ள வசனங்கள், அப்ப அந்த வசனங்கள்ல பாருங்க, அல்லாஹ் கேட்கிறான், குல் வானங்கள் 7 வானங்களுக்கு சொந்தக்காரன் யார், அரசுக்கு சொந்தக்காரன் யார், அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் தான் என்று. அரபி தெரிந்தவர்கள் அல்லாஹ் என்று சொல்லிவிடுவார்கள். அரபி தெரியாத யார்கையாவது நீங்கள் கேட்டிருந்தால் கடவுள்னு சொல்லுவாங்க, காடுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். தாங்கள் வணங்கக்கூடிய சிலைகளின் பெயர்களை ஒரு காலம் அவர்களால் சொல்ல முடியாது. மலக்கூத்துக்குள்ளிசை, யாருக்கு கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, அவன் தான் பாதுகாப்பவன், அவன் யாரிடத்திலும் பாதுகாப்பு கேட்பது கிடையாது. அப்போதும் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் தான் என்று. நபியே நீங்கள் கேளுங்கள், இவ்வளவு தெரிந்து கொண்டுமா உங்களது அறிவுக்கு சூனியம் செய்யப்படுகிறது, நீங்கள் மயக்கப்படுகிறீர்கள். படைப்பாளனை கேட்டால் ஒருவன் என்று சொல்கிறீர்கள், ஒரு கடவுள் என்று சொல்கிறீர்கள், ஆனால் அவனை வணங்குவதை விட்டுவிட்டு எப்படி நீங்கள் சிலைகளின் பக்கமும் உருவங்களின் பக்கமும் செல்கிறீர்கள். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தௌஹீது ருபூபியா, கவனமா கேளுங்க, இந்த தௌஹீது ருபூபியா என்ற இந்த அடிப்படை விஷயம் இருக்கிறது அல்லவா, அல்லாஹுவை ஹாலிகாக மாலிக்காக ராஜிக்காக ஏற்றுக்கொள்வது. இந்த விஷயத்தை ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதே அல்லாஹ் உள்ளத்திலே எழுதி விட்டான், பதிச்சு விட்டான். ஏன், ஆலமுல் அருவாகலேயே இதுக்குண்டான ஒப்பந்தத்தை அல்லாஹ் வாங்கி பதிவு செய்ய வைத்துத்தான் குழந்தைய அல்லாஹ் உலகத்தில் படைக்கிறான். அப்ப இது வந்து ஒரு ஃபித்ராவுடைய இல், ஃபித்ரா என்றால் அதாவது பியூர் நேச்சர், கலக்கப்படாத ஒரு இயற்கை. இந்த தன்மையில் கடவுள் ஒருவன், இறைவன் ஒருவன் என்ற அந்த உண்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய உள்ளத்திலே பதிவு. ஆகவேதான் எப்போதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஹீதுனுடைய 2வது வகை வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்வது என்ற அந்த விஷயத்தை நபிமார்களின் மூலமாக சொல்லும் போதெல்லாம் இந்த தௌஹீது ருபூபியாவை சொல்லிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஹீது உலூஹியாவை சொல்கிறான். இப்ப நீங்க குர்ஆன்ல பாருங்க, சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்திலே, காலத்து ருசுலுஹும் அஃபில்லாஹி ஷக்குன் ஃபாத்ரி ஸமாவாத்தி வல் அர்தி, வானங்களை பூமிகளை வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த அல்லாஹ்வின் விஷயத்திலா நீங்கள் சந்தேகம் கொள்கிறீர்கள், அவனை வணங்குவதற்கு நீங்கள் தயங்குகிறீர்கள்? இப்ப மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க தாவால ஈடுபடும் போது தெரியும். பொதுவா இன்றைக்கு மாற்றார்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலையை காட்டுங்க, நீங்க கும்பிடு போட சொல்லாமலே கும்பிடு போடுவோம். ஒரு பெரிய போட்டோ ஒரு மாலையை போட்டு வைங்க, ஒன்னும் செய்ய வேணாம், பார்த்தாலே கீழே விழுந்துருவோம். சாமியாரு, பூசாரி, மந்திரவாதி, அது இது இதெல்லாம் நீங்க வணங்க கூப்பிட்டீங்கன்னா, நம்ம கூட ஒரு சொல்ற உதாரணத்துக்கு வணங்க சொன்னா கேட்கவே மாட்டான், காசு கொடுத்து வணங்குறேம்மா. எப்படி நடக்குதா இல்லையா? காசு கொடுத்து வணங்கறதுக்கு தயாரா இருப்பான். காசு கொடுக்கற ஒரு கடவுள் இருக்கான்னா காசு கொடுக்காமலே அவனை வணங்கலாம், வாடான்னு சொல்ல வரமாட்ட. புரியுதா இல்லையா? மத்த கடவுளை வணங்குறதுக்கு நீ காசு கொடுத்துட்டு போனோம், ஆனா அவன் காசு கொடுக்க மாட்டான். இந்த கடவுளை வணங்குறதுக்கு நீ காசு கொடுக்காம அவன் உனக்கு காசு கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ்வை வணங்க கூப்பிட்டீங்கன்னா அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும், யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஏத்துக்கிறதுக்கு சாதாரணமா அவன் மனசு வராது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிதான் கேட்கிறான், நபிமார்கள் இப்படிதான் கேட்டார்கள், வானம் பூமிகளை படைத்தவன் யார் என்று நீ ஏற்றுக்கொண்டாயோ அவன்கிட்ட கேளுங்க. அப்படி சந்தேகப்படுறவன் இப்ப அந்த கடவுள் தான் வானம் பூமியை படைச்சா நம்புறியா இல்லையா? நம்புவேம்மா. அவனை வணங்க கூப்பிடுறனே உன்ன வாய அப்படியே. அவன் முந்தைய காலத்திலிருந்து சிறுக்கு செய்பவர்களுடைய நிலை இதுதான். காலத்திலும் உருசுலுகும் அப்பில்லா ஹிஷக்கும் வானம் பூமிகளை படைத்த கடவுள் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ்வின் விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம். அப்ப அதிகமான மக்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹுதான் படைப்பானன் என்பதில் அவர்களுக்கு சந்தேகம் இருக்காது. அல்லாஹுதான் படைப்பானன் என்பதில் அவர்களுக்கு சந்தேகம் இருக்காது. ஃபிரௌனை போன்ற ஒரு சிலர் இன்றைய காலத்தினுடைய அந்த நாத்திக கொள்கை உடையவர்களைப் போல, இவர்கள் அல்லது கம்யூனிஸ்ட் கொள்கை உடையவர்களைப் போல, இவர்கள் வெளிரங்கத்தில் தான் மறுப்பார்களே தவிர உள்ரங்கத்தில் இவர்களும் படைத்த ஒரு ரப்பை ஏற்றுக்கொண்டுதான் இருப்பார்கள். ஏன்னா ஃபிரௌனை விட அல்லாஹ்வை மறுத்தவன் யாருமே கிடையாது. அந்த ஃபிரௌனை பார்த்து மூசா நபி சொன்னதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். 17வது அத்தியாயத்தினுடைய 102வது வசனத்துல மூசா நபி சொல்கிறார்கள் ஃபிரௌன்ட்ட பேசும்போது, قال لقد علمت ما انزل هؤلاء الا رب السماوات والارض بصائر. فرعونே நீ இவ்வளவு பேசுற, ஆனா உனக்கு நல்லா தெரியும், ஆனா உனக்கு நல்லா தெரியும் வானம் பூமிகளை படைத்த இறைவன் தான் இந்த தௌராத்தை பெரும் அத்தாட்சியாக இறக்கி இருக்கிறான் என்று உனக்கு நல்லா தெரியும், ஆனா நீ மறுக்கிற. அப்ப இந்த விஷயம் மூசா நபி சொல்றாங்கன்னா மூசா நபி யார் சொல்லி சொல்லுவாங்க? ஏன்னா உள்ளத்தில் உள்ளது யாருக்கு தெரியும்? அப்ப கவனித்து நாம் பார்க்க வேண்டும், இந்த விஷயத்துல யாருமே சந்தேகம் கொண்டவர்கள் அல்ல. இந்த விஷயத்துல எல்லாரும் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சரி, அப்ப தௌஹீதுல் உலுஹியா என்பது தௌஹீதுல் ருபுபியா என்பது அல்லாஹுவை ஹாலிக்காக, அல்லாஹுவை மாலிக்காக, அல்லாஹுவை ராஜுக்காக நாம் ஏற்றுக்கொள்வது. இப்ப இந்த மூன்று விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அல்லாஹுடைய அந்த ரப்பு என்ற சிபத்தை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களாக ஆகும். இந்த மூன்று விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், ஹாலிக், மாலிக், ராஜு. இதுக்கிடையில இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இப்ப பாருங்க, தாவால அழைப்பு பணியில உங்களுக்கு முக்கியமா தேவைப்படும். இப்ப ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட போய் நீங்க பேசும் பொழுது அல்லாஹை பற்றி பேசும் பொழுது அல்லாஹுதான் படைத்தான், அவன் ஒருவன் தான் என்று நீங்க பேசும்போது, இப்ப நம்மள்கிட்ட பேசுற மாதிரி நமக்குள்ளார பேசுற மாதிரி பேசினா அவர்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகும். இப்ப குரானை நாம் ஏற்றுக்கொண்டவர்கள், ஹதீஸ நம்ம ஏற்றுக்கொண்டவர்கள், இப்ப குரான்ல இருக்கு ஹதீஸ் இருக்குன்னு சொல்லும் பொழுது நமக்கு அது இலகுவாகி விடுது, நம்பிக்கொண்டே நாம் சென்று விடுகிறோம். இப்ப அல்லாஹுவே இல்லை என்று சொல்பவர்கள் அல்லது படைத்த இறைவனையே மறுக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு அல்லாஹ் இல்ல ரெண்டு அல்லாஹ்னு சொல்றவங்க, ரெண்டு கடவுள் மூன்று கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் குர்ஆன் என்ன பதில் சொல்கிறது? ஏன்னா குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது அதனுடைய இடத்துல மிக தெளிவா இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய அந்த வேதம் அது மிக தெளிவானது. நாம் அதை புரிந்து கொண்டால் இந்த விஷயங்களுக்கு உண்டான விளக்கங்களை குர்ஆனில் இருந்து சொல்லிவிடலாம். இப்ப பாருங்க, இது நீங்க தெரிஞ்ச தாவாவில் அதே போல குறிப்பா நம்ம அகீதாவுடைய பாடத்தில் இதை ஏன் தெரிஞ்சுக்கிறோம் சொன்னா, நாம் இந்த அகீதாவை தெரிந்து கொண்டு அதை தலையணைக்கு கீழே வச்சு தூங்குறதுக்கு அல்ல. ஆரம்பத்தில் என்ன சொன்னோம், நாமும் இதை தெளிவாக புரிந்து கொண்டு பிற மக்களை அதன் பக்கம் அழைப்பது, அப்பதான் இது ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பயனுள்ளதாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரயோஜனம் உள்ளதாக மாறும். அப்ப இந்த அடிப்படையில் அல்லாஹுவைத்தான் நாம் ஏன் ஹாலிப்பாக ஏற்றுக்கொள்கிறோம்? ஒன்று, படைப்பாளன் ஒருவன் இந்த பிரபஞ்சத்திற்கு இருக்கிறான், அவன் ஒருவன் தான் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தா, குர்ஆன் எத்தனை ஆதாரங்களை வைக்குது? குர்ஆன் எத்தனை ஆதாரங்களை வைக்கிறது என்றால், முதலாவது ஆதாரம் பாருங்க, ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அதை நிகழ்த்துபவன் அவசியம். இது குர்ஆன் சொல்லக்கூடிய முதல் ஆதாரங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்தை எந்த வசனத்தில் சொல்றான்? சூரா அத்தூர் 53வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனத்தில். இங்க பாருங்க, இப்ப சில நேரங்களில் நீங்களே இத உங்களுடைய வீடுகளிலேயோ அல்லது நீங்க விருந்தாளியா போகும்போதோ பார்த்திருப்பீங்க. சின்ன பிள்ளைங்களை நம்ம என்ன செய்வோம், சில நேரத்தில் அவன் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கும்போது இப்படி அடிச்சிருவோம், அடிச்சு நம்ம இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருவோம், அவன் இப்படி திரும்பி பார்ப்பான், இப்படி இப்படி திரும்பி பார்ப்பான், இப்படி இப்படி திரும்பி பார்ப்பான் பார்ப்பான், இப்படி நம்மளை பார்ப்பான், வித்தியாசமா பார்ப்பான், இப்படி பார்ப்பான், என்னன்னு கேட்போம், யாரும் அடிச்சாங்க அப்படிமா, யாரும் அடிக்கலையம்மோ, இல்ல அடிச்சாங்க, யாரும் அடிச்சாங்க என்ன சொல்லுவான், யாரோ அடிச்சாங்கம்மா, அடிச்சவங்க யாரு அப்படின்னு கேட்காத வரைக்கும் அவன் சும்மா இருப்பானா? அடிச்சவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் இதே பார்த்துக்கிட்டே இருப்பான், யார் திரும்ப அடுத்த பக்கம் கை தூக்குறா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அதை கண்டுபிடிச்சு திரும்ப அவங்க அடிக்காத வரைக்கும் அவன் வாயமாட்டான். அப்ப ஒரு சின்ன குழந்தை, ஒரு சின்ன குழந்தை அதுக்கு ஒரு அடி அப்படி பட்ட உடனே, ஏய் நம்மள அடிச்சவன் எவனோ இங்கதான் இருக்கலாம், நம்மை அடித்தவன் ஒருவன் இங்கே இருக்கிறான் என்று தெரிந்து கொள்கிறதா இல்லையா? அப்ப இப்படி நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலும் அந்த நிகழ்வை நடத்துபவன் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். லா புத்த லி குல்லி ஹாதிஸின் மின் முஹ்திஸின், ஒரு நிகழ்வுக்கு பிறகு கண்டிப்பாக அந்த நிகழ்வு, அந்த நிகழ்வுக்கு பின்னால் அந்த நிகழ்வை நிகழ்த்தியபவன், இப்ப ஒரு கட்டடம் இருக்கா, அந்த கட்டடத்தை கட்டிய ஒருவன் இருந்தாக வேண்டும். இப்ப ஒரு கேமரா முன்னாடி இருக்கிறதா, அந்த கேமராவை கொண்டு வந்து அங்க வைத்தவர் ஒருவர் இருக்க வேண்டும். அப்ப இப்படி நீ கண்ணால் பார்க்கிற புதிய புதிய விஷயங்களுக்கு, நீ கண்ணால் பார்க்கிற புதிய புதிய ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் அதை நிகழ்த்தியவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா? கண்டிப்பா ஒப்புக்கொள். இப்ப உதாரணத்துக்கு அந்த காலத்தில் பாருங்க, ஒரு கிராமவாசி, அரபு நாட்டில் ஒரு கிராமவாசி, அவரிடத்தில் ஒரு அறிஞர் கேட்கிறார், இந்த படைத்த ரப்பு ஒருவன் இருக்கிறான் நீ எப்படி நம்பிக்கை கொண்டாய் அப்படின்னு சொல்லி. அந்த கிராமவாசிகளுடைய அறிவு இருக்குது, அந்த பாமர அறிவு, அது இந்த படிப்பறிவு தான் இருக்காதே தவிர அந்த பாமர அறிவு இருக்கு பாருங்க, இந்த சித்தனாவுடைய அறிவு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். பல நேரங்களில் நம்ம கூட அந்த மாதிரி சிந்திச்சிருக்க மாட்டோம், அவங்க கரெக்டா அந்த மாதிரி சிந்திச்சிருப்பாங்க. அப்ப அந்த அரபி சொல்றாரு, அல்பாரசு சதுல்லு அலல் பஈர், ஒரு சாணியை பார்த்தா மாடு போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு சாணியை பார்த்தா அங்க மாடு போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரவசு எதுள் வாழல் வனமி, ஒரு ஆட்டு விழுக்கையை பார்த்தா அங்க ஆடு போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம், ஆசாருள் அப்துதாமி சதுள் வாழல் மசீரி, ஒரு வழியில போறீங்க அங்க பார்த்தா ஏற்கனவே காலடி இருக்கு, ஏன்னா மணல் நடக்கக்கூடியவங்க நம்ம ரோட்ல நடக்கிறதுனால காலடி தெரியல, மன்னர்கள்தான் தெரியும் உங்களுக்கு. காலடி பாதங்கள் அங்கே நமக்கு சுட்டி காட்டுகின்றன. நடந்து சென்றவர் ஒருவர் இருக்கிறார் என்று அப்ப அவர் சொல்றாரு, அஃபலா தத்துல்லு ஸமாவாத்து ஸுபா வல் அர்தூன் அலல் லதீஃபில் கதீர். ஏழு வானங்கள், இந்த பூமி, இந்த பிரபஞ்சம், இவற்றில் உள்ளவையெல்லாம், இவற்றை படைத்த நுண்ணறிவுள்ள ஒருவன் இருக்கிறான் என்பதை சொல்லிக் காட்டவில்லையா? அப்ப அந்த சித்ராவுடைய அறிவின்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம உலகத்தில் இன்னைக்கு எத்தனை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஒவ்வொரு நிகழ்வும், மழை பொழிகிறது, சூரியன் உதிக்கிறது, மறைகிறது, சந்திரன் இரவு பகல், ஒருவன் ஆட்சிக்கு வருகிறான், ஒருவன் ஆட்சியிலிருந்து போகிறான், ஒருவனுக்கு மௌத்து வருகிறது, ஒரு குழந்தை பிறக்கிறது. இப்படி பிரம்மாண்டமான நிகழ்வுகள் நடக்கின்றது என்றால், இந்த பிரம்மாண்டமான நிகழ்வுகளெல்லாம் நடத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை அது கண்டிப்பாக உணர்த்துகிறது. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆதாரத்தை எப்படி வசனத்துல முன்வைக்கிறான் பாருங்க. அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகுன். அல்லது இவர்கள் எவருடைய படைப்பும் இல்லாமல் தாமாகவே உண்டாகிவிட்டனரா, அல்லது தம்மை தாமே படைத்துக் கொண்டனரா? இது அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. சில பேருக்கு இந்த கேள்வி புரியும், சில பேருக்கு இந்த கேள்வி புரியாது. என்ன விளக்கம் இந்த கேள்விக்கு? இப்ப படைத்த ரப்பு ஒருவனை ஏற்ற ஒருத்தனை பார்த்து, படைத்த ரப்பு ஒருவனை ஏற்றுக்கொள்ளாதவனை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். சரி, படைக்கக்கூடிய ஒருவன் இல்லாமல், செய்யக்கூடிய ஒருவன் இல்லாமல் நீ செய்யப்பட்டாயா, படைக்கப்பட்டாயா? அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன். இப்ப படைப்பாளன் யாருமே இல்லைங்கிற, சரியா? இப்ப நீ சொல்லு, உன்னையே நீ படைச்சுக்கிட்டியா? உன்னையே நீ தானாக படைச்சுக்கிட்டாயா? அப்படி படைச்சுக்கிட்ட உன்ன காட்டு. அல்ல, அவன் நீ ஏற்றுக்கல, படைத்த ஒருவன் இருக்கிறான் என்று நீ நம்பல, சரியா? இப்ப என்ன சொல்லணும் நீனு? உன்னையே நீ படைத்துக் கொண்டாயா, உருவாக்கி கொண்டாயா, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அம் ஹுலிகும் மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகுன். இதை கொஞ்சம் பிரிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மூன்று விஷயங்களை பிரிச்சு பார்த்தா நல்லா புரிய வரும். ஒன்று என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பொருளும் தன்னைத்தானே படைத்துக் கொண்டது, சரியா? அல்லது எதுவும் இல்லாமல் பொருள்கள் படைக்கப்பட்டன. மூன்றாவது, இவையெல்லாம் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வேறு ஒருவன் இந்த பொருட்களை படைத்தார். மூன்றும் பிரிச்சு பாருங்க. ஒவ்வொரு பொருளும் தன்னைத்தானே படைத்துக் கொண்டது. இதை யாராவது ஒத்துப்பாங்களா, ஒத்து சொல்வாங்களா? சொல்ல மாட்டாங்க. இப்ப இரண்டாவது என்ன? எதுவுமே இல்லாம எல்லாம் படைக்கப்பட்டுச்சு. எதுவுமே இல்லாம எல்லாம் படைக்கப்பட்டுச்சு. இப்போ இதையே நம்ம நம்ப முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? இப்ப உதாரணத்துக்கு சூரியன் சந்திரன் இதெல்லாம் இயற்கை இயற்கைன்னு சொல்லுவாங்க. எது எதனுடைய எதை இவர்கள் கண்முன்னால் இதுவரைக்கும் அது உருவானதை பார்க்கலையோ அதெல்லாம் இயற்கைன்னு சொல்லிடுறாங்க. இப்ப எது அன்றாட நிகழ்வுகளை நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த நிகழ்வுகளை யார் நிகழ்த்தக்கூடியவன்? அப்ப நீ செய்யக்கூடிய, நீ காணக்கூடிய உனது வாழ்க்கைக்குள் எந்த ஒரு நிகழ்வும் அதை உருவாக்கக்கூடியவன் இல்லாமல் நிகழ்வதில்லை என்று நம்பும் பொழுது, இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்த்தக்கூடிய ஒன்று மட்டும் யாருமே இல்லாமல் நிகழ்கின்றன என்று சொல்ல முடியாது. சரி, அந்த நிகழ்த்தக்கூடியவர் யாரு? இந்த பொருட்களை நிகழ்த்திக் கொள்கின்றனவா, அல்லது இந்த பொருட்கள் அல்லாது வேறு ஒருவர் நிகழ்த்துகின்றானா? இந்த பொருட்களே ஒன்று மற்றொன்றை இயக்குகிறது என்று சொல்ல முடியாது. இப்ப சூரிய சந்திரனை இயக்குது, சந்திரன் சூரியனை இயக்குது, சூரிய பூமியை இயக்குது, சூரிய அந்த கோளை இயக்குது, இப்படி சொல்ல முடியுமா? அப்ப இவை அனைத்தையும் இயக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான், அவன் இந்த இயக்கப்படக்கூடிய பொருட்களிலிருந்து அப்பாற்பட்டவன். அப்ப என்ன அர்த்தம்? நாம் பார்க்கின்ற இந்த பொருட்கள் எல்லாம் படைக்கப்பட்டவை, இது இயக்கப்படக்கூடியவை, இதை இயக்கக்கூடியவன் இந்த பொருட்களுக்கு படைப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஒருவன், அவன் தான் ஆள். அப்ப இந்த ஆயத்தை நம்ம புரியறதா இருந்தா, ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அந்த நிகழ்வை நடத்தக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அப்ப எந்த ஒன்றும் ஒரு காரணம் படைக்கக்கூடிய ஒரு படைப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரணம் இல்லாமல் உருவானது என்று சொல்ல முடியாது. அல்லது அப்படி சொல்றீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பொருளும் தன்னைத்தானே உருவாக்கி கொண்டதுன்னு சொல்லணும், அப்படி சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரப்பை மறுக்கக்கூடிய படைப்பாளனை மறுக்கக்கூடியவர்களுக்கு இந்த வசனத்துல மிகப்பெரிய ஒரு ஆணித்தரமான பதிலை சொல்கின்றான். அதே போல இதுக்கு முன்னாடி நம்ம ஓதி காட்டின வசனங்கள், இப்ப உதாரணத்துக்கு சூரா லுக்மானுடைய 11வது வசனம், ஹாதா கல்குல்லா ஃபஅருனி மாதா கலக அல்லதீன மின் தூனிஹி, இது எனது படைப்புகள், என்னை தவிர யாரும் படைத்திருக்கிறார்களா அந்த படைப்பை கொண்டு வந்து காட்டுங்கள். அதே போல சூரா அல் அஹ்காஃப்ல அருணி மாதா கலக்கு மின் அல் அர்தி, பூமியிலே அந்த படைப்புகள் யாரை படைத்திருக்கின்றன எனக்கு காட்டுங்கள். அதே போல சூரா அர் ரஅத்ல 16வது வசனம், அம் ஜஅலு லில்லாஹி ஷுரகா கலக்கு கஹல்கிஹி فتشابه الخلق عليهم قل الله خالق كل شيء وهو الواحد القهار. இதெல்லாம் எழுதிங்க, போய் குர்ஆன்ல பாருங்க. அல்லாஹ் கேக்குறான், நீங்க அல்லாஹ்வுக்கு பல இணைகளை வைக்கிறீர்களே, அந்த இணை தெய்வங்கள் அல்லாஹ் படைத்த படைப்புகளை போல ஏதாவது படைப்புகளை படைத்திருக்கின்றனவா? அப்படி படைத்திருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு குழப்பமாயி போயிருச்சா? அப்படி ஏதாவது படைச்சிருக்குதா? அந்த படைப்புல நீங்க பாத்திருக்கேன்னு சொல்றீங்களா? அப்படி பார்த்ததுனால நீங்க குழம்பு போயிட்டீங்களா? அல்லாஹ்வை தவிர படைக்கிறவனும் இருக்கலாம் என்பதாக இல்லையே. நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் தான் படைக்கக்கூடியவன், எல்லா பொருட்களையும் படைக்கக்கூடியவன். இன்னும் பாருங்க, சூரத்துல் ஹஜ்ஜில 21வது அத்தியாயத்துல 73வது வசனத்துல அல்லாஹ் ரொம்ப கேக்குறான், மக்களே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, கவனமாக கேளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை தவிர யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ எல்லாரையும் ஒன்று சேர்த்துருங்க. கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும், வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும், உலகத்தில் உள்ள அத்தனை மாபூதுகளையும் வணங்கப்படக்கூடிய தெய்வங்களையும் ஒன்று சேர்த்து விடுங்கள். அந்த தெய்வங்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கொசு ஒரு ஈயை படைத்து காட்டுங்கள். படைக்க முடியுமா? அந்த ஈயை படைப்பதென்று அல்லாஹ் என்ன சொல்கிறார், அந்த ஈ அவர்களுக்கு அந்த தெய்வங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை கொத்தி அதிலிருந்து கொஞ்சத்தை எடுத்துட்டு போனா கூட அதை கூட அவர்களால் தடுக்க முடியாது. இப்படிப்பட்ட பலவீனமானவர்களைத்தான் மனிதர்களை நீங்கள் கடவுளாக வணங்குகிறீர்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் படைப்பாளன். அவன் படைத்துத்தான் இந்த பிரபஞ்சம் வந்திருக்கிறது என்பதற்கு ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னால் அந்த நிகழ்வை நிகழ்த்தக்கூடியவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஆதாரம் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் ஆழமான ஒரு அழுத்தமான தெளிவான ஆதாரம். இரண்டாவது பாருங்கள், இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருப்பது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் முறையாக படைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை முறையாக சரியாக படைத்திருக்கிறார். படைத்து முறையாக படைத்ததோடு இந்த பிரபஞ்சங்களை முறையாக இயங்கும்படி அவன் அமைத்திருக்கிறான். இப்ப மனிதர்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப புதுசா ஒரு பொருள் வருது. இப்ப உதாரணத்துக்கு காருன்னு ஒண்ணு வந்துச்சு. எப்ப வந்துச்சு? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி காருன்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த காரா இப்ப இருக்கு? அந்த காரை சும்மா கொடுத்தா கூட யாராவது உட்கார மாட்டோம். மனிதன் ஒரு பொருளை படைக்கும் போது இப்பதான் அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுவான். அப்போதைக்கு அது பெருசா தெரியும். 4 வருஷம் கழிச்சுன்னா கரிஞ்சா அதை பழத்தாப்படும் புதிய வெர்ஷன், டெவலப்டு வெர்ஷன். இப்படி டெவலப்டு வெர்ஷன், டெவலப்டு வெர்ஷன், டெவலப்டு வெர்ஷன் சொல்லி, செகண்ட் எடிஷன் சொல்லி சேர்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பானே தவிர, முதல் தான் செய்ததை குறை கண்டு கொண்டு புதுசு புதுசா அவன் செய்து கொண்டே இருப்பான். அதுல அந்த குறை இருந்துச்சு, இதுல இந்த குறை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படி எங்கேயாவது அல்லாஹ் பூமியை சூரியனை சந்திரனை மாத்திருக்கிறானா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் கேக்குறான், வானத்தை பார், வானத்தை பார் அப்படிங்கிறான். ஒரு தடவை பார்த்துட்டீங்களா? அல்லாஹ் சொன்ன பத்தாவது சும்மரிச்சு எழுதி பசர சரத்தை நீ 2 தடவை பாருங்கிறாங்க. என் கலிப் இலைகள் பசர காசி என் ஹல் கராமின் புத்தூர், ஏதாவது வீரலை பாக்குறியா? கீரலை பாக்குறியா? ஓட்ட உடச்சல பாக்குறியா? பேந்துகிட்டு இருக்கா? வீரல் விட்டுருக்குதா? குறை தெரிகிறதா? நீ எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்புற மாட்டேன், உனது பார்வைதான் சோர்ந்து கீழே குனிவாயை தவிர எனது படைப்பில் எந்த குறையும் நீ பார்க்க மாட்டாய். இப்படி அல்லாஹ்வுடைய படைப்புகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா படைப்பும் தானா, அதாவது அமைப்பாக படைக்கப்பட்டு முறையா இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப அப்படி இயக்கக்கூடியவன் இருக்க வேண்டும், இரண்டாவது அவன் ஒருவனாக இருக்க வேண்டும், அப்போதுதான் இது இயங்கிக் கொண்டிருக்கும். புரியுதா? இயக்கக்கூடிய ஒருவன் இருக்க வேண்டும், இரண்டாவது அந்த இயக்கக்கூடியவன் ஒருவன் என்று நம்ப வேண்டும், அதான் உண்மையான கொள்கை. இப்ப பாருங்க சூரா அல்-முஃமினூன் 23வது அத்தியாயத்தில் 91வது வசனம், அதே போல சூரா அல்-அன்பியா 21ல 22வது வசனம், قل لو كان فيهما آلهة إلا الله لفسدتا. அல்லாஹுவை தவிர வேறு கடவுள்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்குமேயானால் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் சின்ன பின்னமாக இருக்கும், குழப்பம் அடைந்திருக்கும், சீர்கட்டு இருக்கும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சம் எல்லாம் சீர்கெடாம சீர்குலையாம அமைப்பா அது ஒரு முறையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த முறையாக இயங்கிக் கொண்டிருப்பது எதை அறிவிக்கிறது? இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் ஒருவன், அவன் தான் இதை இயக்கிக் கொண்டிருக்கிறான். சரி, இப்ப இதற்கு மாற்றமாக ஒருத்தர் சொல்றாரு, இல்லங்க ரெண்டு பேர் பூமியை படைச்சிருக்கிறாங்க. எப்படி ரெண்டு பேர் படைச்சிருக்கிறாங்க, ரெண்டு பேர் இயக்குறாங்க என்று கற்பனை செய்தால் என்ன ஆகும்? நிவாரணம், ஒவ்வொருவரும் தான் எதை படைத்தாரோ அதிலே அவர் சொந்தம் கொண்டாட முயற்சிப்பார். சரியா? ஒவ்வொருவரும் தான் படைத்த படைப்பில் பிறர் சம்பந்தப்படக்கூடாது, பிறர் நுழையக்கூடாதுன்னு முயற்சிப்பார். இப்படி முயற்சிக்கும் போது ரெண்டு பேருக்கு இடையில என்ன ஆகும்? சண்டை சச்சரவு வரும். இப்ப சண்டை சச்சரவு சொன்னா கடைசியில ஒருத்தர் தோக்கிறது, ஒருத்தர் ஜெயிக்கிறது. அதனாலதான் மனிதனுடைய சித்ராவுடைய அறிவிலேயே அல்லாஹ் என்ன தெரியுமா அமைச்சான், எங்கெல்லாம் மனிதர்கள் கடவுள்களை கற்பனை செய்தார்களோ அந்த கடவுள்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாமல் போரையும் சேர்ந்தே கற்பனை செய்தார்கள். அந்த கடவுள்களுக்கு மத்தியில ஒற்றுமை இல்லாமல் போரையும் சேர்ந்தே கற்பனை செய்த அல்லாஹ் படிச்ச அறிவு அப்படித்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த நேரிய சித்ராவிலே இரண்டு கடவுள்களை சிந்திக்கக்கூடிய அந்த அமைப்பையே அல்லாஹ் கொடுத்திருக்கவில்லை. அப்ப ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு மிகச்சுட்டார்னு சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது அப்ப மிகச்சு போனவர் பலவீனப்பட்டு போனவர் கடவுள் இல்லைன்னு ஆகி போயிருச்சு. அல்லது ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறாங்கன்னு சொன்னா கூடா தஹ்தமில்கி, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாவது ஒரு ஆளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாங்கன்னு சொன்னா என்னைக்குமே ஒத்து போக மாட்டாங்க. இப்ப இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துமையா போறதா இருந்தா மூணாவது ஒரு ஆளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்படி நீங்க சிந்தித்தீர்கள் என்று சொன்னா இந்த இருவரையும் கட்டுப்படுத்தக்கூடியவன் எவனோ அவன் தான் அல்லாஹ். அப்ப உதாரணத்துக்கு உலகத்தினுடைய இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கணும், ஒரு எப்போதுமே ரெண்டு மன்னர்கள் இருக்கும் பொழுது என்ன விரும்புவார்கள்? ஒன்னு அவனை அடிச்சிட்டு அவன் ஆட்சியை நம்ம கீழே கொண்டு வந்துடணும், அதை விரும்புவார்கள். இதுதான் பொதுவான மன்னர்களுடைய விருப்பமாக இருக்கும். இப்ப அல்லது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார இருப்பதில் நீ வரக்கூடாதுன்னு சொல்லி, என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதில் நீ வரக்கூடாது. ஆனா இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இயக்கினா இயங்க முடியுமா? அப்படுத்தது இந்தியாவுக்கு வெளிச்சம் போக கூடாதுன்னு அமெரிக்காவுடைய கடவுள் நினைச்சா என்ன வருது? சந்திரன் இந்தியாவுடைய கடவுள் படைச்சது, இது அமெரிக்காவுக்கு காட்டக்கூடாதுன்னு சொன்னா முடியுமா? இது கடைசியில இல்ல நீ காட்டணும் யாருக்கு, யாருக்கு காட்டக்கூடாது, கடைசியில் திரும்ப அங்க வந்து முடியறது எழுத முடியும், சண்டை சச்சரவில் தான் முடியும். அவ பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்புகளும் அவை அழகாக படைக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி அழகாக முறையாக படைக்கப்பட்டு அவை முறையாக இயங்கிக் கொண்டிருப்பது, எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் படைத்த ரப்பு ஒருவன் இருக்கிறான், அவன் ஒருவன் தான், அவனோடு சேர்ந்து இன்னொரு கடவுள் இல்லை என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. மூன்றாவது ஒரு முக்கியமான ஆதாரம் அது என்ன? படைப்புகள் ஒவ்வொன்றும் அதற்குரிய பணியை செவ்வன செய்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு படைப்பும் அதற்குரிய பணியை சரியாக செய்து கொண்டிருக்கின்றன. இப்ப சூரா தாஹால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கு இடையில நடந்த அந்த சம்பாஷணை உரையாடலை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபிரௌன் மூசா நபியிடத்துல கேக்குறான், என்னப்பா நீங்க புதுசா ரெண்டு பேர் வந்து ஒரு கடவுள்னு சொன்னீங்களே, கால ஃபமர் ரப்புகுமா யா மூசா, மூசா உங்க ரெண்டு பேருடைய கடவுள் யாரு என்று கேட்கிறான். இப்ப பாருங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய பதில், ரப்புனல்லதி அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு ஃம்மா ஹதா. அவர்கள் சொன்னார்கள், எங்களது கடவுள் யார் தெரியுமா, ஒவ்வொரு பொருளையும் படைத்து அந்த பொருளுக்குண்டான கோலத்தை, அது எப்படி இருக்க வேண்டும், என்ன அமைப்பில் இருக்க வேண்டும், என்ன குணத்தில் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அதற்கு கொடுத்து, சும்மா ஹதா, பிறகு அந்த பொருளுக்கு உள்ள தேவைகளையும் அந்த தேவைகளை அடைந்து கொள்வதற்குண்டான வழிகளையும் அந்த பொருளுக்கு அறிவித்தான் அல்லவா, அவன்தான் எங்களது ரப்பு. இப்ப சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன இந்த வாசகம் இருக்குது, ரொம்ப சுருக்கமான வாசகம், ரப்புனல்லதி அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு ஸும்மா ஹதா முடிஞ்சிச்சு. இதுல அவங்க நாங்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறார்களா, ஏன் ஏற்றுக்கொண்டோம் என்பதற்குண்டான ஆதாரத்தையும் சேர்த்து சொல்கிறார்கள். ஏன் நாங்கள் அல்லாஹ்வை ரப் என்று ஏற்றுக்கொண்டோம், அவன் இந்த படைப்புகளை எல்லாம் நீ சிந்தித்து பார், அழகான சரியான கோலத்தில் படைத்திருக்கிறான். யானையை எப்படி படைக்க வேண்டும், ஒட்டகத்தை எப்படி படைக்க வேண்டும், பூனையை எப்படி படைக்க வேண்டும், பாம்பை எப்படி படைக்க வேண்டும், மனிதன் சாப்பிடக்கூடிய அந்த மிருகங்களை எப்படி படைக்க வேண்டும், பழங்களை காய்கறிகளை எப்படி படைக்க வேண்டும், கடலை எப்படி படைக்க வேண்டும், இப்படி நீங்கள் சிந்தித்துக் கொண்டே சென்றால் ஒவ்வொரு பொருளுடைய அழகு, அந்த பொருள் படைக்கப்பட்ட விதம், அதற்கு கொடுக்கப்பட்ட டிசைன், அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டிசைன், அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலர், அதுக்குள்ளார அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய சிஸ்டம், இதெல்லாம் மனிதன் சிந்தித்து பார்த்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வல்லமையை, படைத்தவருடைய வல்லமையை புரிந்து கொள்வான். ஒரு யானையில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் ஒரு யானை சாப்பிடுது, சாப்பிடுதா இல்லையா, அதுக்கு கண்ணு காது வயிறு குடல் ஈரல் லிவர் இப்படி என்னென்னமோ உள்ள வச்சிருக்கிறான், அது எல்லாத்தையும் ஜிப்பு பண்ணி ஒரு எறும்புக்குள்ளாரே எல்லாம் வச்சு சொல்லி பாருங்க, வச்சு பாருங்க, மனுஷனால முடியுமா, மனிதனால முடியுமா சொல்லுங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவ அமைப்புகளை கொடுத்திருக்கிறான் பாருங்கள், ஒவ்வொரு பறவைகளுக்கு, ஒவ்வொரு மிருகத்திற்கு, நாம் பார்க்காத பார்த்திராத கண்டிராத எத்தனை மிருகங்கள், ஒவ்வொரு மிருகத்தையும் அல்லாஹ் அமைச்சிருக்கிற அந்த அமைப்பு பாருங்க, அதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற தோற்றத்தை பாருங்கள், பிறகு இவை எல்லாம் சேர்த்து அது அதுக்கு இயற்கையா அந்த அறிவை கொடுக்கலாம் பாருங்க. எப்படி சொல்வார்கள், குழந்தை பிறந்தவுடன் மடியிலிருந்து பாலை உறிஞ்சி குடிப்பதற்குண்டான அறிவை யார் கொடுப்பது, பசித்தால் அழ வேண்டும் என்ற அறிவை யார் கொடுப்பது, இப்படி மனிதனாவது 2 வயசுல 3 வயசுல பேசிடுறான், காட்டில் வாழக்கூடிய நூற்றுக்கணக்கான வகையைச் சேர்ந்த மிருகங்கள் நினைத்து பாருங்கள், அந்த மிருகங்களுடைய உணவுகளை அவை எப்படி அடைகின்றன, எப்படி தனது உணவை தேடி அவை செல்கின்றன, எப்படி தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்கின்றன, ஒவ்வொரு உயிரினத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்கும் போது தெரியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ற ஒருவன் இந்த படைப்புகளுக்கு உண்டான அந்த தன்மையை கொடுத்திருக்கிறான். யாராவது சொல்ல முடியுமா, அது அது தனக்கு தானே அது ஒரு வேஷத்தை போட்டுக்கிச்சுன்னு சொல்ல முடியுமா, அல்லாஹ் அக்பர். அப்ப இவற்றுக்கெல்லாம் அந்த உருவங்களை ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம், ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அவை கற்பப்பையிலே இருக்கும் பொழுது அதற்குண்டான உருவங்களை கொடுக்கக்கூடியவன் தான் அந்த ரப்பு. அப்ப அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து சஜ்தால 32வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அல்லதி அஹ்சன குல்ல ஷைஇன் ஹல்கஹு, அல்லதி அஹ்சன குல்ல ஷைஇன் ஹல்கஹு, எல்லா படைப்புகளையும் படைத்த அந்த ரப்பு அதற்குண்டான கோலங்களை ரொம்ப அழகாக படைத்து கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த 3 அடிப்படைகளை வைத்து நாம் தௌஹீது ருபூபியாவிலே அல்லாஹ் ஒருவனைத்தான் ஹாலிக்காக, மாலிக்காக ராஜுக்காக ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப இந்த விஷயங்களை நாம் ஏற்கனவே நம்பக்கூடியவர்கள், ஏற்கனவே தெரிந்து அதாவது இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டவர்கள், ஆனா இந்த விஷயங்களை இப்ப ஆதாரப்பூர்வமா நம்ம தெரியும் பொழுது நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அதற்குண்டான அந்த அறிவை, ஞானத்தை நாம் எப்படி சொல்வது, எப்படி அவர்களை அழைப்பது என்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்ப இந்த தௌஹீது ருபூபியா, அல்லாஹ் ஒருவன் தான் ரப்பு, அல்லாஹ் ஒருவன் தான் மாலிக், அல்லாஹ் ஒருவன் தான் ராஜி என்று நம்பக்கூடிய இந்த நம்பிக்கை உங்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். உலகத்தில் கண்டிப்பா எல்லாரும் ஏற்றுதான் கொள்வார்கள், இதை மறுக்கக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். சரி, இதை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் மட்டும் அவன் ஒரு முவஹ்ஹிதாக, முஃமினாக, முஸ்லிமாக ஆகிவிடுவானா என்றால் ஆக மாட்டான். இதை ஏற்றுக்கொள்வதால் மட்டும் அவன் ஒரு முவஹ்ஹிதாக ஆக மாட்டான். மாறாக இந்த தௌஹீது ருபூபியாவை கொண்டு அவன் தௌஹீது உலூஹியாவை அடைய வேண்டும். அப்படி தௌஹீது உலூஹியாவை அடைந்தால்தான் அவன் ஒரு முஃமினாக, முஸ்லிமாக ஆக முடியும். இந்த தௌஹீது ருபூபியா என்பது இந்த தௌஹீது உலூஹியாவின் பக்கம் நம்மை கொண்டு வருவதற்குண்டான ஆதாரங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப வானத்தை பார், பூமியை பார், சூரியனை பார், சந்திரனை பார் என்று அல்லாஹ் எல்லா படைப்புகளை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறானே, தான் படைத்த படைப்புகளை அதெல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் பாரு பாருன்னு சொல்லிட்டு போயிடறானா? இவற்றை எல்லாம் பார்த்தா என்னவா, நான் தான் படைத்தவன் என்று அறிந்து கொண்டா என்னவா? அப்ப என்ன செய்ய, என்னை நீ வணங்கு, என்னை நீ வணங்கு என்று தனது இபாதத்தின் பக்கம் அல்லாஹ் அழைக்கிறான். இப்போ பாருங்க, இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்தில், யா ஐயுஹன் நாஸ் உஅபுது ரப்பக்கும் அல்லதி கலக்கக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷா வஸ்ஸமாஅ பினான் வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா தான் படைத்த படைப்புகளை சொல்லி, உன்னை படைச்ச, உங்க அத்தாவை படைச்ச, உங்க அத்தாவுடைய அத்தாவை படைச்ச, உன் முன்னோர்கள் எல்லாம் நான் தான் படைச்சேன், எனவே என்னை வணங்கு. அப்ப தௌஹீது ருபூபியா என்பது தௌஹீது உலூஹியா இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப இதுல இருந்து நீங்க தெரியலாம், சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா தொழுகைக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க, இபாதத்து செய்ய சொன்னால் செய்ய மாட்டார்கள், இப்படிப்பட்டவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள், இவர்களை மூமினாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்ப பாருங்க, இந்த தௌஹீது உலூஹியா என்பது என்ன, அதை முதல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் லேசா விளங்கிக் கொள்வோம், பின்னாடி இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவா விளங்க வேண்டியிருக்கு. அப்ப இபாதத்துகள், வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்வது, இதைத்தான் தௌஹீது உலூஹியா என்று சொல்லப்படும். எப்படி ருபூபியா என்ற வார்த்தை ரப்பு என்ற பதத்திலிருந்து வந்ததோ, உலூஹியா என்ற வார்த்தை இலாஹ் என்ற பதத்திலிருந்து வந்தது. சொல்லுங்க, உலூஹியா என்ற வார்த்தை இலாஹ், இந்த இலாஹ் என்ற வார்த்தை எங்க இருக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அதுவிலே இலாஹ், லா இலாஹ் இருக்கிறதா, இந்த இலாஹ் என்பதிலிருந்து வந்ததுதான் உலூஹியா என்ற வார்த்தை. அதாவது இலாஹுடைய தன்மை, அதுக்கு என்ன இருக்கும், இலாஹுடைய தன்மை. அப்ப வணக்க வழிபாடுகள், வணக்க வழிபாடுன்னா என்ன, பணிந்து பயத்தோடு பாசத்தோடு ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த சடங்குகளுக்கு, செய்யக்கூடிய அந்த வெளிப்பாடுகளுக்கு வழிபாடு என்று சொல்வார்கள். புரியுதா? அதனால இப்ப சில பேர் என்ன சும்மா சொல்லுவாங்க, இந்த கபருக்கு சஜிதா செய்யறத ஷிர்க்குன்னு சொல்லும் பொழுது ஷிர்க் ஆகாது, ஏன்னா நாங்க வந்து சஜிதா வந்து செய்யறோமே, செய்யறோமா இல்லையா, இது நாங்க வந்து கிப்லாவை பார்த்து ஒழு செஞ்சுட்டு தொழுகையில செய்யற, தொழுகையில செய்யற சஜிதா தான் இபாதத்து. புரியுதா? இது நாங்க வந்து ஒரு கபருக்கு செய்யும் பொழுது அங்க நாங்க ஒழு செய்யணுங்கிற அவசியம் இல்ல, கிப்லா பக்கம் பார்த்து செய்யறது இல்ல, அது சும்மா செய்யறோம், அதனால இது வந்து சஜிதா வந்து ஷிர்க்காக ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு சொல்லக்கூடிய இது வாதமே தவிர இது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆகாது. ஏன், மார்க்கம் இபாதத்து என்று எதை சொல்கிறது, நீ ஒரு மறைவான ஒன்றை பயந்து ஆதரவு வைத்து ஆசையோடு வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பணிவும் இபாதத்து. அது நீ அல்லாக்கு செஞ்சாலும் சரி, அல்லாஹ் அல்லாத யாருக்கு செஞ்சாலும் சரி, செய்யறது கூடுமா கூடாதா, அந்த இபாதத்துடைய முறை தவறா சரியா என்பதை அடுத்து நம்ம பேசுவோம். இப்ப அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா சிலைகளுக்கு முன்னாடி முஷ்ரிக்குகள் செய்யறது எதுவுமே சிர்காவ ஆவாது. ஏன் அவன் திருவிழாவை பார்த்தா செய்யறான், ஒழு செஞ்சுட்டா செய்யறான், அந்த சிலையை வந்து கடவுள் நம்பி என்ன செய்யறான். எத்தனையோ பேர் சிலை வணங்கக்கூடியவர்கள் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த சிலையை கடவுள் நம்புறையா நம்புறியான்னு கேட்டா, இல்ல இந்த சிலையை நாங்க கடவுள் நம்பல, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அவரை நாங்க பார்த்தது இல்ல, எங்க திருப்திக்கு இந்த சிலையை வச்சு நாங்க அவரை வணங்குறோம். பல முஷ்ரிக்குகளிடத்துல நீங்க கேட்டு பாருங்க, சிலை வணங்கக்கூடியவர்களிடத்துல சிலையை நாங்கள் கடவுள் என்று சொல்லவில்லை, கடவுள் ஒருவர் இருக்கிறார் நாங்கள் அவரை பார்த்ததில்லை, எங்கள் ஒரு திருப்திக்காக கடவுளுக்கு செய்கிறோம் என்ற எண்ணத்துல இந்த சிலைகளுக்கு நாங்கள் செய்கிறோம். அப்படி பார்த்தா இந்த கபர் வணங்கக்கூடியவர்கள் சொல்வதை போன்று பார்த்தா சிலை வணங்கக்கூடியவர்கள் செய்வதும் சிறுக்கு என்று ஆகாது. அது ஒத்துப்பாங்களா? சரி, இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தௌஹீதுல் உலூஹியா இல்லாமல் தௌஹீதுர் ருபூபியாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இப்ப நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா, குர்ஆன்ல நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது எல்லா இடங்களிலும் இந்த இபாதத்தை பற்றித்தான் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறார். இதுல முக்கியமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய வசனம் 51-56, உமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். உமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைக்கவில்லை அவர்கள் என்னை வணங்குவதற்கே தவிர. அப்ப நபிமார்களுடைய அழைப்பு இதுவாகத்தான் இருந்தது. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு அழைப்பை கொண்டுதான் அனுப்பி வைத்தான். சரி, இந்த தௌஹீதுல் உலூஹியாவுடைய ஒரு முக்கியமான வாசகம் தான் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது. தௌஹீதுல் உலூஹியாவுடைய முக்கியமான வாசகம் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது. இதை ஒருவன் முழிந்தால் தான் அவன் முஸ்லீமாக ஆக முடியும். இதை அறிந்து அதன்படி நடப்பது தான் ஒரு முஸ்லீமுடைய முதல் கடமை. அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இஸ்லாத்துல நிறைய கடமைகளை கொடுத்திருக்கிறான். அந்த கடமைகளுடைய முதல் கடமை லா இலாஹா இல்லல்லாஹ்வை அறிவது, அல்லாஹ்வை வணங்குவது. இப்ப குர்ஆன்ல நீங்க நான் சொல்றேன் எழுதி கொள்ளுங்க, பின்னாடி நீங்க போய் வீடுகளில் போய் பொறுமையா பாருங்க. அல்லாஹும் ஸல்லி அலா நபியினா முஹம்மத். சூரா அன்-நிசாவுடைய 36வது வசனம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் அந்த ஒரு வசனத்துல ரொம்ப சுருக்கமா சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது அதை எப்படி ஆரம்பிக்கிறா, வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்குங்கள் அவனுக்கு இணை வைக்காதீர்கள். அதற்கு பிறகுதான் ஒபில் வாலிதைன் இஹ்சானா, பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள், உறவுகளுக்கு நன்மை செய்யுங்கள், ஏழைகளுக்கு நன்மை செய்யுங்கள், அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்யுங்கள், நண்பர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நெருக்கமானவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய சட்டங்களை சொல்கிறானே, இந்த சட்டங்களுக்கெல்லாம் முதல் சட்டமாக எதை அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வை வணங்குவதை. அதே போல சூரா பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தில் 23-ல் இருந்து 37 வரைக்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு தேவையான சட்ட நுணுக்கங்களை, வாழ்வியல் அடிப்படைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விவரிக்கிறான். அப்படி விவரிக்கும் போது அல்லாஹ் அந்த தொடரை எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. நபியே, உங்களது இறைவன் உங்களுக்கு தீர்ப்பாக சட்டமாக சொல்லி இருக்கிறான், எதை, அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள், அவனுக்கு நீங்கள் எதையும் இணையாக்காதீர்கள். அதுக்கு பிறகுதான் அப்புறம் பெற்றோர்கள் தாய் தந்தை, அப்புறம் நீ வந்து மற்றவங்களுக்கு கொடு, நன்மை செய்து செய்பவனாக இரு, நிறுவையிலே நீ வந்து மோசடி செய்யாதே, சரியாக நிறு, பிறரை கொன்று விடாதே, வாக்குக்கு மாறு செய்யாதே, அந்த மாதிரி சொத்துக்களுக்கு நீ மோசடி செய்யாதே. இப்படி எல்லாம் ஒரு பெரிய பட்டியலை சொல்றான் சூரா பனி இஸ்ராயில் 23-ல் இருந்து 37 வரைக்கும். அதனுடைய தொடக்கம் எல்லாம் எதை கொண்டு ஆரம்பிக்கிறான், இந்த தௌஹீதுல் உலூஹியாவை கொண்டுதான் ஆரம்பிக்கிறான். அதே போல சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தில் 151-ல் இருந்து 153 வரை உள்ள வசனங்கள், வசனம் 3 வசனம் தான், ஆனா ஒரு பக்கத்துக்கு மேல இருக்கு இந்த வசனங்கள், 3 வசனங்கள் சேர்ந்து. இந்த மூன்று வசனங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித குலத்துக்கு தேவையான அந்த சட்டங்களை உபதேசங்களை சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாவதாக குல் தாலோ அச்சுலு மஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷைஆ. நபியே நீங்கள் சொல்லுங்கள், உலக மக்களை எல்லாம் அழைத்து வாருங்கள், உங்களது இறைவன் உங்களுக்கு எதை கட்டளையாக்கி இருக்கிறான், எதை தடை செய்திருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன் என்று சொல்லும் பொழுது முதலாவது அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு நீங்கள் எதையும் இணையாக்காதீர்கள். அப்ப இந்த தௌஹீதுல் உலுஹியா தான் நபிமார்களுடைய அழைப்பாக இருந்தது, அதை போதிக்க தான் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இதனுடைய வாக்கியம் லாயிலாக இல்லல்லா, இதை முடிந்தால் தான் முஸ்லீமாக முடியும், இதுதான் ஒரு முஸ்லீமுடைய முதல் கடமை, கடமைகளிலேயே மிகப்பெரிய கடமை இந்த தௌஹீதுல் உலுஹியா தான். இப்ப ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கட்டளை பாருங்க, சூரா முஹம்மத் 19வது வசனம், அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று. அப்ப எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போதிச்சிருக்கிறான். ஆனா இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை போதிக்கும் போது மட்டும் எப்படி போதிக்கிறான், நபியே நீங்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், ஃபஅலம் நீங்கள் கற்று தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்று. இந்த லாயிலாக இல்லல்லா என்னங்க, இது ஒரு பெரிய விஷயமாங்க, இதைத்தான் நாங்க சின்ன பிள்ளையிலேயே மக்தப் பார்த்தால அறியாத பருவத்திலேயே ஓதிவிட்டோம்ங்க. இதுக்கு போயா இவ்வளவு பெரிய ஒரு கொள்கை வகுப்பு, இவ்வளவு பெரிய ஏற்பாடு, அதான் ஈஸியா சொல்லிடலாமே, தமிழ்ல ஒரே வார்த்தையில அர்த்தம் சொல்லிடலாமே, அல்லது இங்கிலீஷ்ல கூட ஒரே வார்த்தை ரொம்ப சுருக்கிவிட்டாங்க, இங்கிலீஷ்ல அர்த்தம் நோ காட் பட் அல்லான்னு சொல்லி, நோ காட் பட் அல்லான்னு சொல்லி இப்படி சொல்லக்கூடாது, அர்த்தம் இந்த அர்த்தம் தப்பு, இந்த அர்த்தம் தப்பு. அது என்ன எல்லாத்தையும் சுருக்கி சுருக்கி எங்க இருந்து சுருக்கிறது, யாரு சுருக்கிறது, எதை சுருக்கிறோமோ அதுதான் சுருக்கிறோம். இப்ப இந்த பொதுவாக தௌஹீதுடைய வார்த்தை என்பது லா இலாஹ இல்லல்லாஹ்வை குறிக்கும். இப்ப இதை இஸ்லாமோடு தீனோடு சம்பந்தப்படுத்தும் பொழுது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது முஹம்மது ரசூலுல்லா இல்லாமல் பூர்த்தி ஆகாது. அப்ப ஒருத்தர் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளார முழுமையான தௌஹீதுக்குள்ளார வருவதாக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும், தௌஹீதுடைய ரெண்டு சாட்சியங்களையும் சொல்லியாக வேண்டும். தௌஹீதுடைய ஒரு சாட்சியம் என்ன, அல்லாஹுக்கு சொல்வது அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். தௌஹீதுடைய இரண்டாவது சாட்சியம் என்ன, ரசூலுல்லாஹி நாம் சொல்வது வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அப்ப இந்த ரெண்டு சாட்சியங்கள், இந்த ரெண்டு சாட்சியங்களை ஒருவர் முழுமையாக தெரிந்து புரிந்து சொல்லாதவரை அவர் ஒரு முஸ்லீமாக ஆக முடியாது. இப்ப பாருங்க இந்த ரெண்டு ஷஹாதாக்குள்ளார அஞ்சு விஷயங்களை மார்க்க அறிஞர்கள் கொண்டு வருகிறார்கள். ஒன்று என்ன, மானா, இதனுடைய பொருளை நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அர்கான், அர்கான் என்று சொன்னால் இதுக்கு தமிழ்ல நேரடியா ஒரே வார்த்தையில அர்த்தம் சொல்ல முடியாது, அதனால பொதுவா அந்த காலத்திலிருந்து நம்முடைய மார்க்க அறிஞர்கள் ருக்குன்கள் சொல்லி அதை அரபியவே அப்படியே தமிழா கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இதுக்கு விளக்கம் சொல்றதா இருந்தா எப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு கட்டடம் சொன்னா அந்த கட்டடம் உருவாகிறதுக்கு அஸ்திவாரம், அப்புறம் தூண், அப்புறம் ரூஃப், செவர், இதெல்லாம் இருந்தாதான் ஒரு கட்டடம் என்று சொல்லுவாங்க. இப்ப ஒன்றை உருவாக்குவதற்கு அல்லது ஒன்று இருப்பதற்கு எவையெல்லாம் அத்தியாவசியமான ஒன்றோ அதிலிருந்து அந்த அத்தியாவசியமான ஒன்றை வெளியே எடுத்துட்டோம்னு சொன்னா அந்த உறுப்பை யாரும் முழுசா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப எப்படி உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்குது, ரூஃப் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வீடு இருக்குங்க ஆனா அதுக்கு முகடு இல்லைங்க, ரூஃப் இல்லைங்கன்னு சொல்லுங்க, சேர்த்து வீடுன்னு சொல்லும் பொழுது அதை சேர்த்து தான் சொல்லுவீங்க. ஒருத்தர் சொன்னாரு இந்த இருக்கு என் வீடு, வீடா எங்கப்பா மாடிய, இது அது என்ன சொல்றாங்க ரூஃபுக்கு தமிழ்ல கூரைய காலம் அப்படிம்பாங்க. இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு, அச்சிவாரம் மட்டும் கட்டி வச்சிருக்கிறாரு, அச்சிவாரம் மட்டும் கட்டினோடன கூட்டு போறாரு, என் வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு உங்களை கூட்டு போறாரு, கூட்டு போயிட்டு தான் என் வீடு, ஏன் வீடுங்கிற சோரகானம் அப்படிம்பாங்க. சரியா, இப்ப இந்த மாதிரி ஒன்றை ஒன்று இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அத்தியாவசியமான சில விஷயங்கள் இருக்கும், அதைத்தான் ருக்குன் என்று சொல்லப்படும். இப்ப தொழுகைக்கு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறது, குர்ஆன் ஓதுறது, நிற்பது, குனிவது, சுஜூது செய்வது, இதெல்லாம் சேர்ந்தாதான் தொழுகை. இதுல ஏதாவது ஒன்று இல்லாமல் போய்விட்டால் அது தொழுகையாக ஆகாது. அந்த மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கும், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கும், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு, இந்த ரெண்டு ஷஹாதாவுக்கு அந்த மாதிரி ருக்ன்கள் இருக்கின்றன. அதே போல ஷர்த் கண்டிஷன்ஸ் நிபந்தனைகள். அப்ப இந்த நிபந்தனைங்கிறது வெளியில இருக்கும், உள்ளார இருக்காது. எப்படி உதாரணமா, தொழுகைக்கு ஒழுவ போல. இப்ப ஒழு என்பது தொழுகைக்குரிய நிபந்தனை. நீங்க இந்த நிபந்தனையை செஞ்சாதான், ஒழுவ செஞ்சாதான் தொழுகைக்கு வர முடியும். அந்த மாதிரியான நிபந்தனைகள் இந்த ரெண்டுக்கும் இருக்கின்றன. அதே போல முக்தபா, இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஒருத்தர் சொல்லிட்டாரு, அதோட முடிஞ்சிருச்சா, தூங்கிடலாமா, அவர் இஷ்டத்துக்கு நடந்துடலாமா, அவர் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாமா, இல்லை. கடமைகள் அடுத்து இவர் என்னென்ன, எப்படி இவர் வாழ வேண்டும், என்னென்ன கடமைகளை இவர் செய்ய வேண்டும். சரிங்க, இப்ப என்னன்னு சொன்னா, இந்த நாளை கூட சில பேர் அப்படியே ஓகே ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கொள்வதற்கு வந்துருவாங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இருக்கு, நவாஃபிதுன்னு சொல்லி முறிப்பவை. அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒருத்தர் வாழ்க்கையில சொன்னவர் திரும்ப அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட்டு வெளியேறி விடுவாராம். மார்க்கத்திற்குள் வந்த ஒருவர் மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவாரா என்றால், சில காரியங்கள் இருக்கின்றன, சில செயல்கள் இருக்கின்றன, அல்லது சில சொற்கள் இருக்கின்றன, அல்லது சில நம்பிக்கைகள் இருக்கின்றன, அவற்றை அவர் செய்துவிட்டால் கண்டிப்பாக அவர் வெளியேறி விடுவார், அல்லாஹ் பாதுகாப்பானார். இதைத்தான் முர்த்தத் இர்த்திதாத் என்று சொல்வார்கள். புரியுதா? இப்ப இந்த ஐந்து விஷயங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த ரெண்டு ஷஹாதாவுடைய மானா. இரண்டாவது, இதனுடைய அர்கான் ருக்னுகள். மூன்றாவது, இதனுடைய ஷரத்துகள் நிபந்தனைகள். நான்காவது, முக்தபா, இந்த ரெண்டு ஷஹாதாவுடைய கடமைகள். ஐந்தாவது, இரண்டு ஷஹாதாவை முறிக்கக்கூடிய விஷயங்கள். உண்மையில் வணங்கப்படுபவன் அறவே இல்லை அல்லாஹுவை தவிர. இதுக்கு நம்ம கொஞ்சம் முந்தைய காலத்துல நம்முடைய உலமாக்கள், தமிழ் உலமாக்கள் சொல்லித் தரும்பொழுது, வணக்கத்திற்கு தகுதியானவன், வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிரன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னா கூட அர்த்தம் சரிதான், தப்பு கிடையாது. ஏன்னா வணங்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வணங்கப்படுபவர்கள் எல்லாம் வணக்கத்திற்கு தகுதியானவர்களா என்றால் இல்லை. மக்கள் வணங்குறாங்க நிறைய பேரை, வணங்கப்படக்கூடிய வஸ்துக்கள் நிறைய இருக்குது, ஆனா அவையெல்லாம் வணங்கப்படுவதற்கு உண்மையிலே தகுதியானவையா என்றால் இல்லை. ஆனா இதுக்கு சரியான அர்த்தம் சொன்னா, உண்மையில் வணங்கப்படுபவன், அதாவது உண்மையில் வார்த்தையை சேர்க்கணும், உண்மையில் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், உண்மையில் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அறவே இல்லை அல்லாஹ்வை தவிர. அப்ப முதலாவது வார்த்தை லா இலாஹ என்பது லா மஅபூத பிஹக்கின். அரபில தெரிஞ்சு கொள்ளுங்க, லா மஅபூத, லா மஅபூத பிஹக்கின். பிஹக்குங்கிறது உண்மையில், யதார்த்தத்தில், சத்தியத்தில், உண்மையில் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். இந்த லாங்கிறது அரபில அறவே இல்லை, இஸ்மில வந்தா அறவே இல்லை. லா மஅபூத பிஹக்கின், உண்மையில் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அறவே இல்லை, யாருமே இல்லை, அல்லாஹ்வை தவிர. அப்ப நாம் உண்மையில் வழிபாடு இபாதத்து செய்வதற்கு தகுதியானவர் எவரும் அறவே இல்லை அல்லாஹ்வை தவிர. இப்ப இதனுடைய உண்மையான அர்த்தத்தை நீங்க தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு, மக்களுக்கு மத்தியில பரவலா இருக்கக்கூடிய மூன்று தவறான அர்த்தங்கள், லா மஅபூத இல்லல்லா, அதான் நோ காட் பட் அல்லாஹ், நோ காட் பட் அல்லாஹ். இப்ப இங்கிலீஷ பார்த்து இன்னைக்கு சில மார்க்க அறிஞர்கள் கூட, அதாவது மார்க்க அறிஞர்கள் சொல்றதால அது எப்படி சொல்றதோ தெரியல, தமிழ் படித்த அதாவது சில மார்க்க அறிஞர்கள் கூட அவங்க தமிழ்ல அர்த்தம் வைக்கும் பொழுது அங்கையும் சுருக்கி இறைவன் இல்லை அல்லாஹ்வை தவிர, இப்படி இங்கிலீஷ்ல இருந்து காப்பி அடிச்சு, நோ காட் பட் அல்லாஹ் ஈஸியா இருக்குல்ல, அந்த மாதிரி இறைவன் இல்லை அல்லாஹ்வை தவிர என்பதாக சில தர்ஜுமாக்கள் கூட இப்ப வந்திருக்குது, அவங்க புத்தகங்கள்ல எழுதும் போது கூட லாயிலாக இல்லல்லாக இருக்கு, ஏதோ புதுசா சுருக்கமா அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டதா, அதை ஒரு பெருமையா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது சரியான அர்த்தம் அல்ல. இதனுடைய சரியான அர்த்தம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி, லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், உண்மையில் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த முதல் அர்த்தம் லா மஅபூத பிஹக்கின், சரி மணிக்கிறோம் முதல் எழுதி பாருங்க வாசகம், லா மஅபூத இல்லல்லாஹ், அதான் நோ காட் பட் அல்லாஹ், வணங்கப்படுபவன் யாரும் இல்லை அல்லாஹ் தவிர அப்படின்னா அர்த்தம் பூர்த்தி ஆகாது. ஏன் வணங்கப்படுறது நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல சில பேர் என்ன அர்த்தம் செய்யறாங்க, லா ஹாலிக இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர படைப்பாளன் வேறு யாரும் இல்லை என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா அது லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு அர்த்தமா இலாஹுக்கு அர்த்தமாகுமான அர்த்தமாக ரெண்டுத்தையும் தனித்தனியா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வை தவிர அறவே படைப்பாளன் இல்லை, அது இஸ்லாமிய அடிப்படைகள் ஒன்று. அதான் நம்ம முன்னாடி படிச்சிட்டோம், எங்க படிச்சாது, எங்க படித்தோம், தௌஹீத் ருபுபியால, அது தௌஹீத் ருபுபியா சம்பந்தப்பட்டது. சரியா, தௌஹீதுல் உலூஹியால அதை பற்றி அல்லாஹ் பேசவில்லை. இங்கே இலாஹை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த இலாஹுக்கு ஹாலிக்குடிய அர்த்தம் சில பேர் கொடுக்கிறாங்க. இப்ப அதனாலதான் தர்கா வணங்கக்கூடியவர்கள் அல்லது மனிதர்களையோ அல்லது மற்ற பொருட்களையோ வணங்கக்கூடியவங்கள்ட்ட போய் ஏன் இந்த மாதிரி சுஜூது செய்றீங்க, அந்த மாதிரி செய்றீங்கன்னு கேட்டா, நாங்க இத கடவுளா நினைச்சு வணங்குறது கிடையாது, நாங்க இத கடவுளா நினைச்சு செய்யறது கிடையாது அப்படின்னு சொல்லி தப்பிக்க பார்ப்பாங்க. எங்களை படைச்சவன் அவன் தான், எங்க நம்பிக்கை அவன் மேலதான் இருக்குது, நாங்க சும்மா ஒரு மரியாதைக்கு செய்யறோம், ஒரு திருப்திக்கு செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில பார்த்தா லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயலை தடுத்ததாக ஆகாது. ஆனால் லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய நோக்கமே அந்த செயலை தடுக்கிறது தான், அந்த செயலில் இருந்து மக்களை காப்பாற்றுவது தான், அந்த செயலை சிறுக்கு என்று சொல்வது தான். இப்படி லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு இந்த அர்த்தம் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க செயல செயல் எதுவுமே சிறுக்காவாது. ரெண்டாவது, சமீப காலத்தில் ஒரு 50-60 வருஷத்துக்கு இடையில கண்டுபிடிக்கப்பட்ட அர்த்தங்கள்ல ஒன்று லா ஹாக்கிம இல்லல்லாங்கிற வார்த்தை. லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தம் என்ன, லா ஹாக்கிம இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர ஆட்சி செய்பவன் வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய ஆட்சியை பூமியில நாங்கள் நிலைநாட்ட போறோம், ஹுக்குமத்துல்லா அல்லாஹ்வுடைய அரசாங்கத்தை கொண்டு வர போறோம். சில இயக்கங்கள் சில அமைப்புகள் பேசுவதை நீங்க பார்த்திருப்பீங்க, அல்லாஹ்வுடைய ஆட்சியை பூமியில நிலைநாட்டணும் என்பதாக. அல்லாஹ்வுடைய ஆட்சியை நீங்க என்ன பூமியில நிலைநாட்டுறது, அவன் எப்போது நிலைநாட்டினான், எப்ப அல்லாஹ் வான பூமி எப்படச்சானோ அப்ப இருந்து அல்லாஹ்வுடைய ஆட்சி தான் பூமியில நடந்துகிட்டு இருக்கு, வேற யாருடைய ஆட்சி நடக்குது, யாருடைய ஆட்சி இல்லை, பூமி அல்லாஹ் கட்டுப்பட்டுதான் நடந்துட்டு இருக்கு, வானம் அல்லாஹ் கட்டுப்பட்டுதான் நடந்துட்டு இருக்கு, சூரியன் சந்திரன் மழை காற்று எல்லாம் அல்லாஹ் கட்டுப்பட்டுதான் நடந்துட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய அரசாங்கத்தை அவன் ஒண்ணு இழந்தில்ல, நீங்க அவனுக்கு கொண்டு வந்து தர்றது, புரியுதா? அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தவறான இந்த அர்த்தத்தின்படி காஃபிர் நாட்டில் வசிக்க கூடாது, அல்லது இதில் ஹுக்கும் இல்லாத இல்லா, அரசாங்கம் என்பதும் சட்டம் இயற்றுவது என்பதும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்ற அந்த வசனங்களை கொண்டு வந்து எதுக்கு புகுத்துவாங்க, இந்த உலக ரீதியான இந்த ராஜாங்கங்கள் இந்த அரசாங்கங்கள் இருக்கா இல்லையா, இதுல புகுத்தி கொண்டு வந்து இந்த மாதிரி இடங்கள்ல வசிக்கிறவே குப்புரு, இங்க இருக்கவே கூடாது என்பதாக சில பிரச்சாரங்களை செய்வதையும் நீங்கள் பார்க்கலாம். இது சரியான அர்த்தமாக ஆகுமா, ஆகாது. லா ஹாக்கிம இல்லல்லாஹ் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ்விற்குண்டான அர்த்தம் அல்ல. இது தனியாவே, இது ஒரு தனி சப்ஜெக்ட், இது இந்த ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா, அதாவது காஃபிர் அரசாங்கத்திற்கு இருக்கலாமா இருக்கக்கூடாதா, இதை என்ன செய்வார்கள், இதுல கொண்டு வந்து சேர்ப்பாங்க, இதுல அகிலால கொண்டு வந்து சேர்த்து லா ஹாக்கிம இல்லல்லாஹ் என்ற அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு அர்த்தமாக இதை கொடுத்து விட்டு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்குவார்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு போதும். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய உண்மையான சரியான பொருள் என்ன, லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், உண்மையில் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. அதனுடைய மூன்று மக்களுக்கு மத்தியில பரவி இருக்கக்கூடிய தவறான அர்த்தங்களை நம்ம முன்னாடி பார்த்தோம். ஒன்று லா மஅபூத இல்லல்லாஹ், இரண்டாவது லா ஹாலிக இல்லல்லாஹ், மூன்றாவது லா ஹாக்கிம இல்லல்லாஹ். இப்ப இந்த ஷஹாதாவுடைய ருக்குன்களை பாருங்க. ஷஹாதாவுடைய ருக்குன்கள், முதலாவது ருக்குன் மறுப்பது, இரண்டாவது ருக்குன் ஏற்றுக்கொள்வது உறுதிப்படுத்துவது. அப்ப மறுக்கவும் செய்யணும், ஏற்றுக்கொள்ளவும் செய்யணும், அப்பதான் நீங்க ஷஹாதாவையே செய்தவர்களாக ஆவீர்கள். எப்படி? மறுக்கணும், உறுதிப்படுத்தணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். மறுப்பது எதை மறுப்பது? இணை வைக்கப்படும் அனைத்தையும் மறுப்பது, அல்லாஹ்வை அன்றி வணங்கப்படும் அனைத்தையும் நிராகரிப்பது. புரியுதா? இரண்டாவது ஏற்பது, உறுதிப்படுத்துவது. எதை ஏற்பது, எதை உறுதிப்படுத்துவது? அல்லாஹுவை மட்டுமே மாபூதாக ஏற்பது, இபாதத்துகளை அவனுக்கு மட்டும் உறுதிப்படுத்துவது. அப்ப முதலாவது மறுப்பது என்பது லா இலாஹ, அது ஏற்பது உறுதிப்படுத்துவது இல்லல்லா. உண்மையில் வணங்கப்படுபவன் அறவே, உண்மையில் வணங்கப்பட தகுதியானவன் யாரும் இல்லை. மறுத்தல், எதை மறுத்துட்டோம்? எதை மறுத்தோம்? இணை வைக்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுத்தாச்சு, எல்லாத்தையும் நிராகரிச்சாச்சு. இப்ப ஏற்றுக்கொள்கிறோம், உறுதிப்படுத்துகிறோம், எதை? இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானவை. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு விஷயங்களை சூரத்துல் பக்கரா இரண்டாவது அத்தியாயம் 256 வசனம், ஆயத்துல் குர்சிக்கு அடுத்த வசனம், யார் தாகூத்தை நிராகரித்து அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டாரோ அவர்தான் அறுபடாத பலமான ஒரு வளையத்தை பற்றி பிடித்துக் கொண்டார், அல்லது பலமான அறுபடாத ஒரு கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார். அப்ப முதல்ல அல்லாஹ் என்ன செய்ய சொல்கிறான்? நிராகரிக்க சொல்கிறான், மறுக்க சொல்கிறான். எதை மறுப்பது, எதை நிராகரிப்பது? தாகூத்தை. தாகூத் என்றால் என்ன? அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடியது, தான் வணங்கப்படுவதை ஏற்றுக்கொண்டது. சரியா? அப்ப அதுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. புரியல? சில விஷயங்களை கவனமா கேட்கணும். அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடியதெல்லாம் தாகூத் சொல்றோம்ல, அப்படி சொல்லும் பொழுது ஒரு கண்டிஷனை சேர்த்து சொல்லணும், தான் வணங்கப்படுவதை திருப்தி கொண்டால். அப்ப அதுக்குள்ளால யாரெல்லாம் வரமாட்டாங்க? நபிமார்கள் வரமாட்டாங்க. என் நபிமார்களையும் சில பேரை மக்கள் வணங்கினாங்கல்ல, விஜயர் அலி இஸ்லாம் அவங்களும் வணங்கினாங்க, ஈசா அலி இஸ்லாம் அவங்களும் வணங்கினாங்க, அதே போல சில நல்லவர்களையும் மக்கள் வணங்குகிறார்கள். போய் நிறைய நல்ல மக்கள் இருக்கிறாங்க, இப்ப கபூர்ல போய் அந்த மக்களுக்கு போய் மக்கள் இபாதத்து செய்யறாங்க. இப்ப அவர்கள் குற்றவாளியா? அவர்கள் யாருமே தன்னை வணங்க சொல்லவில்லை. புரியுது? அதனால அவர்கள் குற்றவாளியாக ஆக மாட்டார்கள். குற்றவாளி யார்? வணங்கக்கூடியவர்கள் தான். அப்ப தான் வணங்கப்படுவதை ஏற்றுக்கொண்டவர்கள். புரியுதா? அதே போல ஒவ்வொரு சிலையையும் சொல்வாங்க, சிலை எது சிலை, அது எல்லாமே தாகூத்துல வரும். இப்ப தாகூத்தை நிராகரித்து, அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நிராகரித்து விட்டு, அல்லாஹை மட்டுமே யார் நம்பிக்கை கொண்டாரோ அவர் அறுபடாத பலமான ஒரு கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார். அப்ப இந்த சமயக்குர் பித்தாகூத், எவர் சைத்தானை நிராகரித்து விட்டு, அதான் இல்லல்லா. சரி, இப்ப இரண்டாவது வசனம் பாருங்க, 43:26-27. இப்ப இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெரிய இமாமாக ஆக்கினார். குறிப்பா எந்த விஷயத்தில்? எந்த விஷயத்தில்? தௌஹீதுடைய விஷயத்திலே. தௌஹீதுடைய விஷயத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபியே, நீங்கள் இப்ராஹிமுடைய தௌஹீதை பின்பற்றுங்கள். இப்ராஹிமுடைய தௌஹீது எப்படிப்பட்ட தௌஹீது? ஷிர்க்கு கலக்காத தௌஹீது, ஷிர்க்கிலே அறவே சேராத தௌஹீது. அதனாலதான் இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லப்படுகிற இடங்களில், பெரும்பாலான இடங்களில் இந்த மூன்று வார்த்தைகளை அல்லாஹ் சேர்த்துக் கொண்டே வருவான். ஹனீஃபன், முஸ்லிமன் வலம் எப்பும் இடம் முஸ்லிம். ஹனீஃப்னா என்ன ஒரு அர்த்தம், ஷிர்கை விட்டு விலகி தௌஹீதை பற்றி பிடித்தவன். இன்னொரு அர்த்தம், அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்படக்கூடிய விஷயத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், அப்போ முஸ்லிமன், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் பணிந்தவன். உலம் எப்பும் இடம் முஸ்லிக்கின், இறை வைப்பவர்களை அறவே சேராதவன். இப்ப இப்ராஹிம் நபி தனது மக்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்னனி பரா உம் மிம்மா தஅபுதூன் இல்லல்லதி ஃபதரனி, நிச்சயமாக நான் நீங்கள் வணங்கும் தெய்வங்களை விட்டு விலகி கொண்டேன், எவன் என்னை படைத்தானோ அவனை தவிர அவனை தான் நான் வணங்குவேன். அப்ப இந்த வசனங்கள், இது போன்ற வசனங்கள் தௌஹீதுடைய ரெண்டு ருக்குன்களை நமக்கு வலியுறுத்துகின்றன. சொல்லுங்க, தௌஹீதுடைய ரெண்டு ருக்குன்களை, ஒரு ருக்குன் என்ன, முதலாவது ருக்குன் என்ன, மறுப்பது, சரியா, மறுப்பது, நிராகரிப்பது, இணை வைக்கப்படும் அனைத்தையும் மறுப்பது, அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நிராகரிப்பது. இரண்டாவது ருக்குன் என்ன, ஏற்றுக்கொள்வது, உறுதிப்படுத்துவது, அல்லாஹுவை மட்டும் மாபூதாக ஏற்பது, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டுமே உறுதிப்படுத்துவது. இப்ப இந்த ரெண்டு ருக்குன் இருந்தால்தான் லா இலாஹ இல்லல்லாஹுவாக ஆகும் என்றால் இன்றைக்கு முஸ்லிம்கள்ல எத்தனை சதவீதம் இது இருக்கிறது என்பதை நீங்கள் தான் பரிசோதனை செய்ய வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், அவர்களை இந்த உண்மையான தௌஹீதின் பக்கம் அழைக்க வேண்டும். தௌஹீதுடைய ஷரத்துகள் நம்ம படித்துக் கொண்டு வரக்கூடிய முதலாவது தௌஹீதுக்கு இருக்கின்றது அல்லவா, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். அதனுடைய பொருள் தெரிஞ்சுக்கிட்டோம், அதனுடைய ருக்குன்களை தெரிந்து கொண்டோம், இப்ப அதனுடைய ஷரத்துகளை பார்க்க இருக்கிறோம். இதுல ஏழு கண்டிஷன் இருக்கு. இந்த ஏழு கண்டிஷன்களுக்கும் ஏழு ஆப்போசிட். இப்ப முதல்ல அந்த ஏழை ஒரு தடவை வாசிக்கிற, அதுக்கு ஆப்போசிட்டோட சேர்த்து, இல்ம், அதுக்கு எதிரில் ஜஹல், யக்கீன், அதுக்கு எதிரில் ஷக், மூன்றாவது கபூல், அதுக்கு எதிராக ரத்து, நான்காவது இன்கியாத், அதற்கு எதிரில் தர்க், ஐந்தாவது சிதக், அதற்கு எதிராக கிதுப், ஆறாவது இஹ்லாஸ், அதற்கு எதிராக ஷிர்க், ஏழாவது முஹப்பத், அதற்கு எதிராக புகுத். இப்ப இந்த ஏழு ஷரத்துகள் இருக்க வேண்டும், அதற்கு எதிரானவை நீங்கி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த தௌஹீத் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த ஏழு கண்டிஷன், ஏழு ஷரத்துகள். இப்ப ஒவ்வொன்றா நம்ம பார்க்கிறோம், கவனமா என்ன பார்த்து நல்லா கவனமா கேளுங்க. இல்ம் என்று சொன்னோம், முதலாவது ஷரத்து லா இலாஹ இல்லல்லாஹுவையும் அது தொடர்பான விஷயங்களையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நூறு தடவை கத்துறாரு, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி சொல்றாரு, சத்தமா சொல்றாரு, மைக்ல சொல்றாரு, அர்த்தத்தையே தெரியல. அர்த்தம் எது, இவர் விளங்கி வச்சிருக்கிற அர்த்தம் இல்ல, எது, இப்ப நம்ம முன்னாடி ஆதாரங்களின் அடிப்படையில படிச்சுட்டு வந்திருக்கிறோம் பாருங்க, குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அர்த்தம், அந்த அர்த்தத்தை தெரிஞ்சிருக்கணும். இல்மும் பிமானாஹா, புரியுதா? இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஸுக்ருஃபுடைய 86வது வசனத்திலே சொல்கிறான், இல்லா மன் ஷஹித பில் ஹக்கி வஹும் யஅலமூன், இல்லா மன் ஷஹித பில் ஹக்கி வஹும் யஅலமூன், யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சாட்சியத்தை சொன்னார்களோ அவர்களுமோ அந்த சாட்சியத்தை அறிந்தவர்களாக அவர்கள்தான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். இப்ப அறியாம சொல்றதுன்னு சொன்னா ஒரு கிளி கூட தான் சொல்லுது, வீட்டில் இருக்கிற டேப் ரிகார்டர் கூட தான் சொல்லுது, செல்போன் எத்தனையோ தடவை கத்துது லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி ஆயிடுமா, அது சொர்க்கம் செல்வதற்குண்டான காரணம் ஆயிடுமா, அல்லாஹ் சொல்கிறான் இல்லை. நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் எதுவென்றால் இல்லா மன் ஷஹித பில் ஹக்கி வஹும் யஅலமூன். யஅலமூன் என்பது இல்ம் என்ற வார்த்தையிலிருந்து. யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சாட்சியத்தை சொன்னார்கள் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்தவர்களாக, அதை அறிந்தவர்களாக, அதனுடைய இல்மு உடையவர்களாக அவர்கள்தான் நரகத்திலிருந்து தூரமாக்கப்படுவார்கள். அப்போ ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தமே தெரியாமல் இருக்கிறார். அந்த மாதிரி நிறைய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இப்ப இந்த அர்த்தம் சொன்ன பாருங்க, இவ்வளவு விவரமான அர்த்தம், இது கூட தெரியாமல் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா பொதுவா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்னு சுருக்கமா ஏதோ சொல்றாங்களே, இதுவும் தெரியாம இருக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துல நீங்க என்ன செய்ய, உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க முஸ்லீம் இருந்தாங்கன்னா ஒரு 10 அண்டை வீட்டாரர்கள் பேரை எழுதுங்க. எழுதி ஒரு வாரம் டைம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா ஒரு சகஜமான ஒரு சந்திப்பா சந்திச்சு லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டு பாருங்க. கல்வி வகுப்பில் கலந்து கொள்ளாமல் மார்க்க நூல்களை படித்து அதை படிக்கப்படுகின்ற சபைகளிலே கலந்து கொள்ளாத, பொதுவா நாங்களும் முஸ்லீம் இன்னைக்கு ஜும்மாக்கு ஒரு கூட்டம் வச்சு பாருங்க எங்க போச்சுனே தெரியும். அந்த மாதிரி எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. அந்த கூட்டத்திடத்துல நீங்க கேட்டு பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க, சின்ன பிள்ளை அம்மா அதுவும் படிச்சிருக்காங்கல்ல அப்படின்னு யோசிப்பாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் நல்லா பாதுகாக்க வேண்டும், இவ்வளவு பெரிய கவலை. இப்படி உள்ளவர்களில் ஒருவர் நமது சச்சாவாகவும் இருக்கலாம், நமது மாமாவாகவும் இருக்கலாம், ஏன் சில பேருடைய மருமகனாகவும் இருக்கலாம், சில பேருக்கு மகனாகவும் இருக்கலாம். ரொம்ப ஒரு கைசேதமான நிலை சகோதரர்களே. அப்ப இங்க இல்மு இல்மு இல்லைன்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ்வே பிரயோஜனம் இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ்வே பிரயோஜனம் இல்லை என்றால் அடுத்து நீ 5 வேளை தொழுதா என்ன, 50 வேளை தொழுதா என்ன, ஒண்ணுமே வேஸ்ட், எதுவுமே வேஸ்ட். செய்யற நோன்பு வேஸ்ட், ஜகாத் வேஸ்ட், ஹஜ் வேஸ்ட். இப்ப புரியுதுங்களா ஏன் கொள்கை ரொம்ப அவசியம்னு சொல்லி, இதுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லி. நம்மளும் எத்தனையோ பாக்குறோம் மக்கள் எல்லாம் தீன்தாரி, இல்மு இல்லாமல் அக்கீதா இல்லாமல் உள்ள தீன்தாரி அந்த வெளிரங்க தோற்றம் என்பது எந்த பயனை தரும், எதையும் தராது. சரி, இரண்டாவது நிபந்தனை யக்கீன் சொல்லுங்க. யக்கீன் யக்கீன்னா என்ன அப்படின்னா, ஒன்று ஈமான் நம்பிட்டோம், அந்த நம்பிக்கைக்கு மேல ஒன்றுதான் ஈமான் யக்கீன்கள். நம்பிக்கை கொள்றோம் அல்லவா, அந்த ஈமானுக்கு மேல ஒன்று, அதாவது அந்த நம்பிக்கை சந்தேகம் கலக்காமல் தடுமாறாமல் உறுதியாக இருக்க வேண்டும், அதான் யக்கீன். அல்லாஹு தஆலா நீங்க சூரா பக்ராவுடைய ஆரம்ப வசனத்தை அதிகமா கேட்டிருப்பீங்க, மொபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். முன்னாடி என்ன பயன்படுத்துறா பாருங்க, அல்லதீன யூமினூன பில் கைப், யூமினூன பில் கைப், ஈமான். பின்னாடி ஆகிரத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஈமானோட சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தை, ஒபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், ஆகிரத்தை யக்கீன் கொள்வார்கள் அப்படிமா. அப்ப இந்த இரண்டாவது ஷரத் இருக்கிறது யக்கீன், அதாவது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கருத்திலே எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் அவர் உறுதியாக இருக்க வேண்டும், தடுமாற்றம் வந்துவிடக்கூடாது. சூரத்து ஹுஜுராத் 47வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனம் சொல்கிறார், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி ثم لم يرتابوا. முஃமின்கள் யார்? அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்லிட்டு ثم அத்தோடு அதில் சந்தேகமே கொள்ளாதவர்கள், அதில் தடுமாற்றமே இல்லாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் மூமின்கள். அப்ப யாருக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த சந்தேகத்தினுடைய அளவு எவ்வளவு இருந்தாலும் சரி, சந்தேகம் சந்தேகம் தான். அப்ப யாருடைய ஈமானிலே சந்தேகம் கலந்து விட்டதோ அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனையை இழந்தவர்கள். அவர்கள் சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் அவர்களுக்கு பிரயோஜனத்தை தராது. சஹிஹுல் புகாரியுடைய ஒரு அறிவிப்பில் நீங்க பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புவார்கள், இந்த தோட்டத்திலிருந்து நீங்க வெளியே போகும் பொழுது யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சாட்சியத்தை சொல்கிறார்களோ, மன் லகீத வரா ஹாதல் ஹாயத் யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்தைகிரன் கல்புஹு ஃபபஷ்ருஹு பில் ஜன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ்வை தனது உள்ளத்தால் உறுதி கொண்ட நிலையில் யாரை இந்த தோட்டத்திற்கு வெளியிலே அபூ ஹுரைராவை நீ சந்திக்கிறாயோ அவர்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை கொண்டு நீ சாட்சி சொல்லு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவருக்கு சொர்க்கம், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்று சொன்னார்களோ அங்க எங்க என்ன நிபந்தனையோடு சொன்னார்கள், இந்த ஹதீஸ் அதை அறிவிக்கிறது. முஸ்தைகினன் பிஹா கல்புஹு, தனது உள்ளத்தால் உறுதி கொண்ட நிலையிலே அந்த ஷஹாதத்து இருக்க வேண்டும். அப்ப சக்கு சந்தேகம் கலந்து விட்டால் அந்த லாயிலாக இல்லல்ல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பிரயோஜனத்தை தராது. மூன்றாவது ஷர்த் கபூல். கபூல் என்றால் ஏற்றுக்கொள்வது. அப்ப நம்பிக்கை கொள்வது, அந்த நம்பிக்கை அந்த லாயிலாக இல்லல்லாவை அறிந்து கொள்வது, லாயிலாக இல்லல்லாவின் மீது உறுதி கொள்வது, அந்த லாயிலாக இல்லல்லாகவையும் அந்த லாயிலாஹ இல்லல்லாஹுவிலே உள்ள அல்லாஹுடைய அந்த தீனையும் அவருடைய சட்டங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உறுதி சொல்வது. இப்ப யார் ஏற்றுக்கொள்ளாம ரத்து மறுக்கிறாங்க அல்லாஹுடைய கட்டளைகளை, அல்லாஹுடைய இந்த நிபந்தனைகளை விடுகிறார்களோ அவர்கள் மூமினாக ஆக முடியாது. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அல்லாஹ் சொல்லக்கூடிய அத்தனை சட்டங்களையும் ஏற்றுக்கொள்கிறேன், கபூல் செய்து விஷயங்கள் சில நேரங்களில் வாழ்க்கையில அமல் செய்யாம மறந்துடுறோம், விட்டு விடுறோம், இது வேற. நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலா நான் ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கிறேன் என்று சொல்வது. இப்ப எப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இஸ்லாம்ல எல்லாம் ஓகே தான், எல்லாம் இஸ்லாத்துல கரெக்டா இருக்கு, ஆனா இந்த தாலி வைக்கிறது மட்டும் என்னால ஏற்றுக்க முடியல. சில பேர் இஸ்லாமத்துல எல்லா சட்டமும் ஓகே தான், இந்த திருடுனா கையை வெட்டுங்கிற சட்டம்லாம் இந்த காலத்துல ஏத்துக்க முடியாது அப்படின்பாரு. இஸ்லாமத்துல எல்லாமே இபாதத்து ஓகே தான். இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு, தாலி வச்சவங்க இருக்காங்க வைக்காதவங்க இருக்காங்க, ஒருத்தர் வைக்கல தெரியாதனால வைக்கல, அல்லது இனிமே வைப்போங்கிற நியத்துல இருக்கிறாரு, அது வேற விஷயம். இத நான் ஏத்துக்க மாட்டேங்கிறது, புரியுதா? வைக்கிறேனா ஒரு பாவம் தான், ஏத்துக்க மாட்டேன்னு மறுத்தா அது குஃபர்ல கொண்டு போய் விட்டுரும். இப்படி ஜீனுடைய அல்லாஹ் சம்பந்தப்பட்ட எந்த சட்டங்களா இருக்கட்டும், அது வந்துருச்சா நம்ம உடனே எடுத்து செயல்படணும். முதலாவது என்ன செய்யணும், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதை நான் அங்கீகரிக்கிறேன் என்று அந்த உறுதியை நாம் சொல்ல வேண்டும். அதை தட்டினோம் மறுத்தோம், இதுல நான் ஏத்துக்க மாட்டேன். நிறைய பேர் இருக்கிறாங்க அல்லாஹ் பாதுகாக்கிறது, ஏன் தொழுகிறவங்களையே ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா சில கலாச்சாரத்துல வாழ்ந்து சில கலாச்சார தாக்கங்களால் சிக்கிக் கொண்டவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு இஸ்லாம் எப்படி தேவைப்படுதுன்னு சொன்னா, வெஸ்டர்னைஸ்டு இஸ்லாம், எப்படி மாடர்னைஸ்டு இஸ்லாம். இருக்கிற இஸ்லாம் அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, இதெல்லாம் பழைய காலத்தில் அந்த காலத்தில் பக்கீர்கள் பின்பற்றின இஸ்லாமு, ஏழைகள் பின்பற்றின இஸ்லாமு, இந்த இஸ்லாம் வந்து நமக்கு ஒத்து வராது, நமக்கு தனக்கு ஒரு இஸ்லாம், டான்ஸ் ஆடிக்கலாம் பாடிக்கலாம் எல்லாமே சரின்னு சொல்லிக்கலாம், எங்கேயும் போய்க்கலாம், சும்மா பெருநாளைக்கு தொழுதா போதும், நம்மளும் ஒரு ஈத் மிலன் கொண்டாடினா போதும், நம்மளும் முஸ்லீம்னு சொல்லி முஸ்லீம்களோட கலாச்சார சில அடையாளங்களை செஞ்சா போதும் என்பதாக இணைக்க பார்க்கிறார்கள். இதை குஃப்ரோடு சேர்த்து இஸ்லாமை இணைக்க பார்க்கிறார்கள். இப்படிப்பட்டது இஸ்லாமை விட்டு அந்த மனிதனை வெளியேற்றி விடும், புரியுதுங்களா? இதான் தர்க்குங்கிறது. சரி, மூன்று நான்காவது இந்த கபூலோடு கபூலுக்கு மேல உள்ள ஸ்டேஜ் ஒன்று இருக்கு, கபூல் ஏற்றுக்கிட்டீங்க. நான்காவது இருக்கிறது இன்கியாத், ஏற்றுக்கொண்ட நீங்கள் அப்படியே கட்டுப்பட்டு விடுவது, செயல்படுத்தி விடுவது. இப்ப சில நேரங்களில் மனிதன் செயல்படுத்துறதுல சோம்பேறித்தனத்தின் அடிப்படையிலோ அல்லது நஃப்ஸுடைய சகுவத்தினுடைய அடிப்படையிலோ மாறு செய்யலாம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் தவறு செய்யக்கூடியவர்களே, தவறு செய்யக்கூடியவர்கள் மிக சிறந்தவர்கள் யார்? என்னங்க தவறு செய்யக்கூடியவர்களில் மிக சிறந்தவன் யாரு? தௌபா செய்பவர், அதாவது அதிலிருந்து திரும்பி விலகி வந்து விடக்கூடியவர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை இருக்குது, நீங்க ஒவ்வொருத்தரும் தவறு செய்யக்கூடியவர் தான் சொல்லி. அது இந்த அர்த்தம், இந்த நிபந்தனைக்கு முரணானது கிடையாது, இந்த நிபந்தனை அதுக்கு முரணானது கிடையாது. இந்த நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஒருத்தர் அல்லாஹ்வுடைய சட்டம்னு தெரிய வரும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டார், அதுக்கு கட்டுப்படுறார். இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, ஏத்துக்கிற ஆனா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறார். இதான் தர்க்க, ஏத்துக்கிற ஆனா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது எங்க கொண்டு போய் விட்டுடும், அவரை இஸ்லாமிலிருந்து வெளியேற்றி விடும். தனது நப்சுக்கு அடிமையாகி, ஆசைக்கு அடிமையாகி, இச்சைக்கு அடிமையாகி மனிதர் எப்போதாவது ஏதாவது தவறுகளை செய்து விடலாம். இந்த மாதிரி சஹாபாக்கள் காலத்திலே நடந்திருக்குது. அதுக்குதான் சட்டங்கள், ஹத்துடைய சட்டங்கள். ஒரு மனிதன் கிரா செஞ்சிட்டா என்ன சட்டம், திருடிட்டால் என்ன சட்டம், புரியுதுங்களா? ஆனா இந்த நிலை இருக்குது, தர்க்குற நிலை. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க, அந்த இன்சியாத் என்பதற்கு ஆப்போசிட்ல தர்க்கு இருக்கா இல்லையா? இந்த தர்க்கு எதுன்னு சொன்னா, நான் ஏத்துப்பேன் ஆனா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறேன். இது அந்த மனிதனை இஸ்லாமில் இருந்து வெளியேற்றி விடும். இப்ப பாருங்க, சூரா லுக்மானுடைய 22வது வசனத்தில், 31வது அத்தியாயத்தில் அல்லாஹ் இதுதான் சொல்கிறான், ஒமன் யுஸ்லிம் வஜ்ஹஹு இலல்லாஹ், ஒமன் யுஸ்லிம் வஜ்ஹஹு இலல்லாஹ். அல்லாஹ்விற்கு முன்னால் யார் முழுமையாக பணிந்து கட்டுப்பட்டு விடுகிறார்களோ அவர்கள்தான் பலமான வளையத்தை கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார்கள். அப்ப முழுமையா படியல அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். அடுத்து 5வது உள்ள நிபந்தனை, அதாவது அஸ்-சித்க், உண்மை. நாம் சொல்லக்கூடிய அந்த ஷஹாதாவை உள்ளத்தில் உறுதி கொண்டு உண்மையாக சொல்வது. நாவால சொல்லக்கூடிய இந்த ஷஹாதா உள்ளத்திலும் உண்மையாக இதை நாம் நம்பி இருப்பது. ஏன்னா நம்புறதுல ரெண்டு விதமாகி போயிடும், உண்மையாக நம்புவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதை உண்மையாக சித்க் உள்ள உண்மையோடு உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டிருப்பது. இப்ப இதற்கு எதிராகத்தான் நீங்க பார்ப்பீங்க கிர்ப் என்று, அதாவது முனாஃபிக்குகளுடைய நிலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரால 8-10 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தால், وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ وَبِالْيَوْمِ الْآخِرِ وَمَا هُم بِمُؤْمِنِينَ. மக்களிலே சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டோம், நாங்கள் மறுமையையும் நம்பிக்கை கொண்டோம் என்று. ஆனால் அல்லாஹ் அவங்களை என்ன சொல்கிறார், وَمَا هُم بِمُؤْمِنِينَ, அவர்கள் மூமின்கள் அல்ல. சில பேர் சொல்றாங்க, நாங்களும் மூமின்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம், மறுமையை நம்பிக்கை கொண்டோம் என்று, ஆனால் அவர்கள் மூமின்கள் அல்ல என்று அல்லாஹ் மறுக்கிறான். அல்லாஹ் எதனால, அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் இல்லாத காரணத்தால், அவர்களுடைய உள்ளத்தில் உண்மை இல்லாத காரணத்தால். அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வலஹும் அஸாபுன் அலீமுன் பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் பொய் சொன்னார்கள், அவர்கள் பொய் சொன்னார்கள், உண்மை சொல்லவில்லை. இந்த 5வது நிபந்தனை இருக்கிறது, அஸ்-சித்க். நமது இந்த ஷஹாதாவிலே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விலே நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வானாக. இதற்கு மாற்றமாக உள்ளத்திலே நயவஞ்சகத்தை, நிராகரிப்பை மறைத்துக் கொண்டு, இணை வைப்பை மறைத்துக் கொண்டு, அல்லது சொல்லக்கூடிய அந்த தூய வார்த்தைகளுக்கு எதிரானதை மறைத்துக் கொண்டு, அவர் வெளிரங்கத்திலே எவ்வளவுதான் பேசினாலும் சரி, அமல்கள் செய்தாலும் சரி, அவரிடத்திலிருந்து அங்கீகரிக்கப்படாது. பின்னாடி நிப்பாக்குடைய பாடம் வரும், அதுல இது சம்பந்தமான விவரங்கள் இன்ஷால்லா வரும். அப்ப இந்த 5 நிபந்தனைகளோட நம்ம இன்ஷால்லா இந்த அசருடைய அமர்வை நிறைவு செய்வோம். அப்ப கடைசியா அசருக்கு பிறகு நம்ம என்னென்ன விஷயங்களை படிச்சோம்னு சொன்னா, தௌஹீதுடைய அர்த்தத்தை படித்தோம், தௌஹீதுடைய அர்த்தத்தை படித்தோம். அதுல குறிப்பா அல்லாஹுவை காலிப்பாக மாலிக்காக ராஜத்தாக நாம் ஏற்றுக்கொள்வதனுடைய விளக்கத்தை படித்தோம். அல்லாஹுவை மட்டும்தான் ஏன் காலிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்குண்டான ஆதாரங்களை விவரமாக படித்தோம். அதற்குண்டான வசனங்களையும் நாம் தெரிந்து கொண்டோம். பிறகு தௌஹீது ருபூபியா என்ற முதல் வகையை தெரிந்து கொண்டோம். இரண்டாவது தௌஹீது உலூஹியாவை தெரிந்து கொண்டோம். தௌஹீது உலூஹியாவுடைய முக்கிய வாசகமாகிய அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அதுபோன்று வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பதில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த ரெண்டு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், இந்த ரெண்டு ஷஹாதாவிற்கும் இதற்குரிய தெளிவான அடிப்படையான பொருள்கள் இருக்கின்றன, அதற்கு ருக்குன்கள் இருக்கின்றன, அதற்கு ஷர்த்துகள் இருக்கின்றன, அதற்கென்று கடமைகள் இருக்கின்றன, அதற்கென்று நவாக்கில் அவற்றை முறிப்பவைகள் இருக்கின்றன என்பதை படித்ததில் நாம் அதனுடைய பொருள்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். எதனுடைய பொருளை? முதல் ஷஹாதாவுடைய பொருளை தான் தெரிஞ்சிருக்கிறோம். அதே போல முதல் ஷஹாதாவுடைய ருக்குனை படிச்சிருக்கிறோம். முதல் ஷஹாதாவுடைய ஷர்த்துகள்ல அஞ்சு ஷர்த்துகளை படிச்சிருக்கிறோம். முதலாவது ஷர்த்து அந்த இல்ம், அந்த ஷஹாதாவுடைய பொருள்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வது. இரண்டாவது ஷர்த்து யக்கீன், அவற்றை உறுதியாக நாம் நம்பிக்கை கொள்வது. மூன்றாவது கபூல், ஏற்றுக்கொள்வது. நான்காவது இன்கியாத், கட்டுப்படுவது. ஐந்தாவது சிதுக், இவற்றில் நாம் உண்மையாக இருப்பது. இன்ஷா அல்லாஹ் மீதம் உள்ளதை அடுத்த அமர்வுகளிலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் படித்ததிலே நமக்கு அருள் புரிவானாக, பரக்கத் செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் வ லீ வ லகும் ஃஸ்தக்ஃபிருஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.